உள்ளம் உடல் என்று இரு பிரிவுகளாக நாம் இருக்கின்றோம் என்பது உண்மையானால், உள்ளமும் உடலும் ஒன்றுதானா அல்லது வெவ்வேறானதா? உடலும் உள்ளமும் மட்டுமல்ல, உள்ளமானது என்னுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தத்தையும் அடக்கிக் கொண்டிருக்கின்றது. என்னுடைய வாழ்க்கை முடியும் வரையில் நான் என்னுடைய உள்ளத்தின் மீது அங்கு என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கின்றதோ அதை கொண்டு நான் விரும்புபவனாக இருக்கின்றேன் அல்லது அதனை நான் நிராகரித்து நிகழ்ந்துவிடுமோ நிகழக்கூடாதே என்ற உள்ளத்தினுடைய ஒரு ஆதங்கத்திலும் தேவையின் மீதும் நான் இருக்கின்றேன். இது மட்டும்தான் சத்தியம். உள்ளம் என்பது என்னுடைய உடலோடு இணைந்திருக்கின்றது என்பது மட்டுமல்ல, உள்ளமானது வானங்கள் முதலாக பூமி வரையிலும் எனக்காக எதனை கொண்டிருக்கின்றதோ அவ்வளவும் என்னுடைய உள்ளத்தில் நிரப்பமாக செய்திகளாக இருக்கின்றது. அது ஒவ்வொன்றுமே என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த அம்சமாக விளங்கக்கூடியதாகவும், இனியும் ஒரு கணம் கூட அந்த ஒரு தேவையானது எனக்கு இல்லை என்று ஆகிவிடக்கூடாது என்ற அந்த ஒரு எண்ணத்தை கொண்டும் நாம் வாழ்விக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இப்பொழுதும் கூட என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேவையானது என் கண் முன்பாக இல்லை, ஆனால் அகக்கண்ணில் நான் அதனை விரும்புகின்றேன். அகத்தில் என்னுடைய உள்ளத்தின் கண்கள் இருக்கின்றன. அங்கு நான் பார்க்கக்கூடியதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையினுடைய சீரும் சிறப்புமான அவ்வளவு எதிர்காலத்தையும் நான் இப்பொழுது பார்க்கின்றேன். என்னுடைய தேவையெல்லாம் என்னுடைய உள்ளத்தில் என் இறைவன் அமைத்ததை தவிர வேறு எதுவும் இல்லை. எந்த விதத்தில் நான் என்னுடைய தேவைகளை நம்புகின்றேனோ அந்த தேவைகளுக்கு என் இறைவன் எனக்காக நிச்சயமாக பொறுப்பேற்றுக் கொள்கின்றான். உங்களுடைய உள்ளத்தின் மீது சத்தியமாக இறைவன் உங்களுக்காக உங்களுடைய தேவைகளை அறிவித்துக் கொண்டிருக்க, நாம் அந்த தேவைகளை விட்டும் விலகியவர்களாக ஒருபோதும் ஆகிவிடக்கூடாது. உங்கள் மீது நீங்கள் நன்மையை விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்களானால், இப்பொழுதும் உங்களுடைய உள்ளத்தில் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது உங்களுடைய சுகமான வாழ்க்கை, அனுமதிக்கப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு இல்லாமல் ஆகிவிடக்கூடாது என்று. எதன் அடிப்படையை கொண்டு நம்முடைய வாழ்க்கை இப்பொழுதும் அமைந்திருக்கிறது என்பதை பார்ப்போமானால், என்னுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படையே என்னுடைய உள்ளத்தில் அமைந்திருக்கிறதே தவிர உள்ளத்திற்கப்பால் என்னுடைய வாழ்க்கை இல்லை. என்னுடைய பயமும் என்னுடைய கவலையும் எல்லாமே என்னுடைய இருதயத்தில் இருக்கக்கூடியது நிகழ வேண்டும், நன்மையானது அவ்வளவும் என்ற ஒரு கவலை, நிகழாமல் போயிடுமோ அதற்கு மாறாக நிகழ்ந்துடுமோ என்ற பயம், இந்த இரண்டையும் கொண்டு நாம் வாழ்க்கையை முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாழ்க்கையிலிருந்து நான் கொஞ்சமும் பிசைவிடக்கூடாது, அதாவது நன்மையும் சுகமுமான இருதயத்தை தவிர எனக்கு வேறு எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில் நாளைய நிகழ்ச்சியாக நிகழக்கூடாது, இன்றைய நிகழ்ச்சிகளும் சிறப்பாகவே இருக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் அவரவருடைய செய்திகள் அறிவிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். அந்த செய்திகள் ஒவ்வொருவருக்கும் தெரியும், தான் விரும்புவது என்ன, தான் வெறுப்பது என்ன, தனக்கு நிகழக்கூடாதது என்ன, நிகழ வேண்டும் என்பது என்ன, ஒவ்வொன்றும் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய சூழ்நிலை நிச்சயமாக அறிந்திருக்கூடிய நிலையில் இங்கு இருக்கக்கூடிய ஒன்றை அவர்கள் நிறைவேற்றிக் கொள்ள தகுதி இல்லாதவர்கள் என்பதையும் இறைவன் அறிவிக்கின்றான். உங்களுக்கு ஒரு தேவை இருக்கின்றது, அந்த தேவையை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ள தகுதி இல்லாதவர்கள். இந்த அடக்கம் ஒன்று போதும் நீங்கள் என்னோடு இறை உணர்வோடு நீங்கள் வாழ்வதற்கு. அந்த இறை உணர்வில் நீங்கள் வாழ வேண்டும் என்று உங்களுடைய விருப்பமாக இருக்குமானால் இப்பொழுது உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவையையும் கவனியுங்கள். அதில் ஒன்றையாவது உங்களால் நிகழ்த்திக் கொள்ள முடியுமா என்று பாருங்கள். அடுத்த நிமிடம் அடுத்த நொடி என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாது. நாம் 10 வருடங்களுக்கு பிறகு நான் எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கின்றேன். அடுத்த வினாடி எனக்கு என்ன நிகழும் என்பதை நான் அறியாதவன் என்று அந்த எண்ணத்தை நாம் இப்பொழுது நம்முடைய இருதயத்தில் கொள்ள வேண்டும். அதற்கு பின்னர் மறுநாள் வாழ்க்கையை பற்றி நான் எண்ணுவது என்பது நான் என்னுடைய இருதயத்திற்கு விரோதமாக நல்லறிவு பெற்றிருந்தும் அறிவில்லாதவனாக நான் ஆகிவிட்டேன் என்பதை எனக்கு அது உணர்த்த வேண்டும். உள்ளம் உடல் இந்த இரண்டில் வேதனைகள் உண்டு. உள்ளத்தின் வேதனை பெரிதா உடலின் வேதனை பெரிதா என்று உங்களிடம் கேட்டால் உள்ளத்தின் வேதனைதான் பெரிது. அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய வேதனைக்கு இணையாக எந்த வேதனையும் கிடையாது. இந்த வேதனையை நாம் உணர்ந்து அதனுடைய சுகத்தையும் அது எவ்வளவு அழகானது என்பதையும் உடல் சுகத்தை காட்டிலும் உள்ளத்தின் சுகம் முக்கியம் என்பதையும் நாம் ஒரு சேர் அறிய வேண்டும். உள்ளத்தின் வேதனையை மற்ற வேதனைகளை விட அதிகமாக எண்ணும் பொழுது உடலின் வேதனையை காட்டிலும் உள்ளத்தின் வேதனை மிகவும் பெரிது என்பதை நாம் நம்பும் பொழுது உள்ளத்தின் சுகத்தையும் நாம் அதற்கு இணையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். உள்ளத்தின் சுகத்திற்கு இணையாக உடலின் சுகம் இல்லை என்பதை இப்பொழுது நாம் அறிய வேண்டும். உள்ளத்தின் சுகத்திற்கு இணையாக உடலின் சுகம் இல்லை என்பதை நாம் அறிய வேண்டும், தெளிவாக அறிய வேண்டும். வேதனையை மட்டுமே நாம் பார்த்திருக்கின்றோம், ஒன்றுக்கொன்று சமமானது அல்ல என்று. ஒன்று மற்றதை விட அதிகமான சக்தியுடையது, ஒன்று மற்றதை விட அதிகமான தாக்கத்தை கொண்டிருக்கின்றது என்பதை நாம் அறிகின்றோம். அவ்விதமாகவே நன்மையையும் தீமையையும் நீங்கள் சுகத்தையும் சுகவீனத்தையும் கூட சேர்த்து பார்ப்பீர்களானால் உள்ளத்தின் சுகம் முக்கியம் உடலின் சுகத்தை விட என்பதை அறிய வேண்டும். உள்ளம் என்பது ஒவ்வொருவருக்கும் அவ்வளவு பேருக்கும் சுகமான செய்திகளை ஒரு சேர் அறிவித்துக் கொண்டிருக்கின்றது, மறைமுகமாக பொருளின் வெளிப்பாடு இல்லாமல். உடலின் சுகமானது ஒவ்வொன்றையும் நான் என்னுடைய தேவைக்கு பொருளின் வடிவமாக நான் கொள்கின்றேனே தவிர அருளின் வடிவமாக நான் கொள்வதில்லை. அந்த அருளானது எனக்கு எது சுகமோ அதுவே உங்கள் அனைவருக்கும் சுகமாக இருக்கின்றது. எனக்கு எது சுகம் இல்லையோ அவ்விதமே உங்கள் அனைவருக்கும் அது சுகமில்லை. உங்கள் அனைவருக்குமே அது சுகமில்லை. அவ்விதமாக இருக்கும் பொழுது என் உள்ளத்தில் உங்களுக்கு விரோதமாகவும் எனக்கு சாதகமாகவும் ஒரு நிலையை கொண்டிருப்பேனேயானால் அது எனக்கே விரோதமானது, என் இறை சக்திக்கும் விரோதமானது. என்னிடம் இருக்கக்கூடிய ஒரு சில நன்மைகள் கூட எனக்கு இல்லாமல் ஆகிவிடும். இதனை நாம் அறிய வேண்டும். உண்மைக்கு விரோதமாக சத்தியத்திற்கு புறம்பாக நான் முயலக்கூடிய ஒவ்வொன்றுமே எனக்கு விரோதமானது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். உள்ளத்தை கவனியுங்கள், அங்கு உங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது. வெளியில் செல்லாதீர்கள். உள்ளம் உங்களுக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் பொதுவானது, அனைவருக்கும் சொந்தமானது. யாரொருவரும் தனித்தனியான உள்ளத்தை கொண்டிருக்கவில்லை, அது மனசாட்சியத்தினுடைய ஒட்டுமொத்த அம்சம். ஏன் நான் துன்பத்திற்கு உள்ளாகின்றேன் என்பதை நீங்கள் கவனிப்பீர்களானால் உள்ளத்தை நீங்கள் உடலுக்கு சமமாக ஆக்கிவிட்டீர்கள், உள்ளத்தை பொருள்களுக்கு சமமாக ஆக்கிவிட்டீர்கள். அருளை நீங்கள் தவற விட்டுவிட்டு பொருளின் பக்கம் உங்களுடைய வாழ்க்கையை அதிகமாக நீங்கள் நாட்டம் கொண்டவர்களாக ஆக்கிக் கொண்டீர்கள். இன்று நாம் திரும்ப வேண்டும். உள்ளத்தின் வேதனை மிக பெரிது என்பதை நாம் அறிந்திருக்கும் பொழுது இந்த அறிவிப்பை அறிவில்லாதவனை போன்று நான் மறந்துவிட்டேன். ஒவ்வொருவருக்கும் தெரியும். இதற்காக பெரிய வியாக்கியானமோ அல்லது உதாரணங்களோ தேவையில்லை. உள்ளம் மிக சிறந்தது உடலை காட்டிலும். உடல் என்பது ஒரு பொருள். உடலுக்கு அப்பாற்படக்கூடிய அவ்வளவையும் காட்டிலும் உள்ளம் நமக்கு மிக பெரும் ஆற்றலையும் ஆறுதலையும் கொண்டு இன்று அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்று அது வெளிப்புறமாக இருந்து வரக்கூடிய காதுகளில் விடக்கூடிய ஒளி வடிவமான ஒரு செய்தி அல்ல, மூச்சில் என்னுடைய உயிர் மூச்சாக கலந்திருக்கூடிய செய்திகளிலிருந்து உணர்வாக வெளிப்பட்டு அந்த உணர்வை நான் அறிகின்றேன் என்னுடைய நாளைய வாழ்க்கையின் செய்தியாக. காற்றுகளில் உங்களுடைய செய்திகள் அடங்குகின்றன. நான் என்னுடைய சுகத்தை பார்க்கும் பொழுது அவ்வளவு பேருக்கும் அந்த சுகம் அவசியம் என்பதை அறியும் பொழுது மட்டும்தான் என்னை நான் வாழ வைக்கின்றேன். ஒருவனை வாழ வைத்தால் அது சமுதாயம் ஒட்டுமொத்தமாக வாழ வைத்ததற்கு சமமாகும். என் ஒருவனை நான் இவ்விதமாக வாழ வைக்கும் பொழுது அனைவருக்கும் தேவையானது எனக்கும் தேவை, என்னுடைய தேவை அவ்வளவு பேருக்கும் தேவை. இதனை நான் உணர்ந்தால் என் இறைவனிடம் திரும்ப வேண்டுமே தவிர நான் அதனை நம் அனைவருக்கும் சேர்த்து சம்பாதிக்க முடியாது. யாரொருவரும் தங்களுக்கு தாங்களே தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள சாத்தியமில்லாதவர்கள். உங்களுடைய இறை உணர்வின் பக்கம் திரும்புங்கள். இறைவனுக்கு மட்டுமே சாத்தியமானது அவ்வளவும் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றது. உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அனைவருக்கும் பொதுவானதை தவிர உங்களுக்கு மட்டுமல்ல என்பதை தெளிவாக அறியுங்கள். இந்த நிலையில் யாரொருவர் மீதும் தவறான எண்ணம், கோபம், காழ்ப்புணர்ச்சி இவற்றை கொண்டு நாம் வாழ முடியுமா? அதாவது எனக்கு எதிராகவே நான் வாழ முடியுமா? ஒருவனுக்காக வேண்டி அவ்வளவு பேரையும் நான் பழித்துக் கொள்ள முடியாது, பகைத்துக் கொள்ள முடியாது, எதிரியாக பார்க்க முடியாது, எனக்கு விரோதமாக பார்க்க முடியாது, எனக்கு சம்பந்தமில்லாதவர்களாகவும் பார்க்க முடியாது. உள்ளம் அனைவருக்கும் சமமானது. யார் அந்த சமமானதின் பக்கம் திரும்புகின்றார்களோ அவர்கள் அதனை நிறைவேற்றிக் கொள்ள தகுதி இல்லாதவர்கள். இறைவன் ஒரு நாள் மட்டுமே நிறைவேற்ற முடியும் என்பதையும் அவர்கள் அறிவார்கள். இப்பொழுது நாம் நம்முடைய சுகவீனங்களில் இருந்து விலகி பாதுகாக்கப்பட்டவர்களாக நன்மையின் பக்கம் இறைவனுடைய அருளால் திரும்ப வேண்டியவர்களாக இருக்கின்றோம். உங்களுக்காக உங்களுடைய செய்திகளை உங்களுடைய உள்ளத்தில் உங்களுடைய உயிர் மூச்சாக, அழகான உயிர் மூச்சாக ஒவ்வொரு சுவாசத்திலும் இறக்கிக் கொண்டிருப்பான் உங்களுடைய இறைவன். நான் பேசுவது வழி வடிவமாக உங்களுடைய காதுகளில் நுழைகின்றது, பிறகு மூளைக்கு சென்று மூளையிலிருந்து இருதயத்தில் இருக்கக்கூடிய நற்செய்திக்கு விரோதமாக செயல்படுகின்றது. மனிதன் இயலாதவன், மனிதன் பலகீனமானவன், மனிதனுடைய அறிவு அவனுடைய வாழ்க்கைக்கு பொருந்தாது. வாழ்க்கை என்பது உள்ளத்தில் இறைவன் அமைத்திருக்கூடிய ஒரு செய்தி. உங்கள் அனைவருடைய அறிவையும் ஒன்று சேர்த்தாலும் இந்த ஒரு செய்திக்கு இணையாக நீங்கள் அதனை வெற்றி கொள்பவர்கள் இல்லை, அதனை சம்பாதிப்பவர்கள் இல்லை. அரூபமான உணர்வின் அடிப்படையில் நீங்கள் வாழ வேண்டியவர்கள். வெளிப்படையான பொருள்களின் சுகங்களில் நீங்கள் வாழ்பவர்கள் இல்லை. உடல் சுகத்தை காட்டிலும் உள்ளத்தின் சுகம் பெரிது. எப்பொழுது எனக்கு உடல் சுகம் வேண்டும் என்று விரும்பினீர்களோ அப்பொழுது உள்ளத்தின் சுகத்தை விட்டும் நான் கீழிறங்கிவிட்டேன். எனக்கு உடல் சுகம் முக்கியம், பொருள்களின் சுகம் முக்கியம், உலகத்தினுடைய சுகப்பொருளின் பக்கம் நான் அதிகமாக நாட்டும் கொண்டிருக்கின்றேன். உள்ளத்தின் சுகத்தை நான் தவற விட்டுவிட்டேன், அல்லது அதனை நான் பெரிதாக கருதவில்லை. எவ்விதமாக நான் என்னுடைய தேவையை கொண்டிருக்கின்றேன் என்றால், பொருள்களின் அடிப்படையில் வாழும் பொழுது உள்ளத்தை தவறவிட்டவனாக எது எனக்கு தேவையில்லையோ அந்த உடல் சுகத்தின் பக்கம் நான் திரும்பிவிட்டேன், எனக்கு மட்டுமே நான் நன்றாக இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம். இறைவன் அவ்விதமாக நமக்கு அனுமதி அளிக்கவில்லை. ஒவ்வொருவருக்கும் அந்த தேவை, ஒவ்வொரு உள்ளத்தினுடைய சுகமான தேவையும் அனைவருக்கும் அது சுகமான தேவைகளாக இருக்கின்றன. அதற்கு விரோதமாக நீங்கள் கொள்வது பொறாமை என்ற அந்த ஒன்றை கொண்டு நீங்கள் கொள்கின்றீர்கள். ஒருவர் நல்ல சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்றால் எனக்கு பொறாமையாக இருக்கின்றது. இந்த பொறாமை இருக்கும் வரையில் உங்களுடைய கேடுகள் உங்களுக்கு மிஞ்சுகிறது. வெறும் உள்ளத்தின் சுகம், உள்ளத்தின் ஒரு கஷ்டம் இருக்கிறதென்றால் அது வெளிப்படையாக பொருளின் அடிப்படையில் உங்களுக்காக விளைய இருக்கின்றது என்பதை எந்த சந்தேகமும் இல்லாமல் இன்று மேற்கொள்ளுங்கள். உள்ளத்தில் இருந்துதான் உங்களுக்கு அகிலங்களில் விளைகின்றன. மடை உட்பட வெயிலின் தாக்கத்திலிருந்து நீங்கள் காப்பாற்றுவது உட்பட தண்ணீர் தேவை என்று தண்ணீர் தேவைக்காக நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் பிரார்த்திக்கின்றீர்கள். உள்ளார்த்தமாக பஞ்சம் ஏற்பட்டுடுமோ என்ற பயம் இருக்கின்றது. உள்ளத்தின் பக்கம் திரும்புகின்றீர்கள். தண்ணீர் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது அதை பற்றி கவலை இல்லை, இல்லாத போது திரும்புகின்றீர்கள். திரும்பவும் மழையை கொண்டு வந்தால் மகிழ்ச்சி அடைகின்றீர்கள். அந்த சனமே நீங்கள் தண்ணீரை பற்றிய கவலையை மறந்துவிடுகின்றீர்கள். தண்ணீர் உங்களுக்கு ரேஷன் கொடுக்கப்படுகின்றது. அவ்விதமாக கூடாது. தண்ணீர் எனக்கு தண்ணீராக இறக்க வேண்டும். மழை எப்படி பொழுகின்றதோ, வெள்ளக்காடாக ஆகின்றதோ, தண்ணீருக்கு பஞ்சமில்லையோ, இந்த பஞ்சமில்லா தன்மை வெள்ளம் ஆகாமல் எனக்கு என்றென்றும் துருளாகவும் சாரலாகவும் தேவைக்குரிய மழையாகவும் குளிர்ச்சியாகவும் வெப்பத்தின் காரணமாக பூமியினுடைய தண்ணீர் ஆவியாக மாறாமலும் நிலத்தடியில் நீரோட்டம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடியதாகவும் அந்த பசுமையில் நான் வாழ வேண்டும் என்பதாகவும் உள்ளத்தில் இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். நினைச்சு பார்க்கறது நல்லா இருக்குது, ஆனா வாழ்க்கைக்கு அது உதவுமா என்று ஷைத்தான் எதிர்கேள்வி கேட்கின்றான். இவ்விதமாக எல்லாம் நடக்காது, அதனை நிராகரித்து விடு என்று கூறுகின்றான். மனக்கோட்டையை கட்டி கொண்டிருக்காது என்று கூறுகின்றான். மனம்தான் முக்கியம், உள்ளம்தான் முக்கியம் என்பதை நாம் அறிகின்றோம். வீணாக கற்பனையை செய்யாதே, இது வீண் கற்பனையா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். சுகமான உணர்வை கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் வீண் கற்பனையா? அது நிகழ்ந்தால் நன்றாக இருக்கும், நிகழ்ந்தால் அனுபவித்துக் கொள்வேன், ஆனால் நம்ப மாட்டேன். இது நம்முடைய நயவஞ்சகத்தனம். இதெல்லாம் ஆகக்கூடிய காரியமா என்று கேட்பார்கள். எப்பொழுதும் எனக்கு ஒரு நாள் மழை, இந்த ஒரு நாள் மழை வெள்ளக்காடாகி இருப்பதையெல்லாம் அடித்துக் கொண்டு போய்விடுகின்றது, அவ்வளவு தண்ணீர். இது ஒரு வருடம் பூராவும் நமக்கு படிப்படியாக அளந்து நமக்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் இறைவன் அமைக்க வேண்டும். சீசன்ஸ் என்று சொல்லக்கூடிய கோடை காலம் என்று ஒன்று வரக்கூடாது, வெயிலில் நாம் அவதிப்படக்கூடாது, வெப்பக்காற்றில் நாம் அலைக்கழியக்கூடாது, என்றென்றும் சுகமான குளிர்ச்சியான அமைப்பில் நான் வாழ வேண்டும். எனவே இறைவன் எப்பொழுதுமே தூறலையும் சாரலையும் குளிர்ச்சியையும் நமக்காக நிலைப்படுத்த வேண்டும். இதெல்லாம் வீணான எண்ணமா அல்லது நடந்தால் நன்றாக இருக்கும் என்று எண்ணுகின்றீர்களா? நான் அது நிகழ்ந்துவிட்டால் அனுபவிப்பேனே தவிர நம்ப மாட்டேன். படு விரோதத்தனம் இறைவனுக்கு விரோதமாக. இந்த இறை விரோதத்தில் நீங்கள் ஒரு காலம் வாழ வேண்டாம். இதெல்லாம் நடக்கிற காரியம் அல்ல, நடந்துவிட்டால் அனுபவிக்கக்கூடாது தானே, ஆனால் அனுபவிப்பாய். அனுபவித்த நிலையில் என்னென்ன நன்மைகள் எல்லாம் நான் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தேனோ அவ்வளவும் எனக்கு வேண்டும், எல்லா விதமான சேர்க்கைகளிலும் வேண்டும் என்று விரும்பும் பொழுது நீங்கள் இதனை அறிவிக்கப்படுகின்றீர்கள் உள்ளத்தில். இது உங்களுக்கு தேவையாக இருக்கின்றது. நம்புபவர் யார்? நீங்கள் அறியாததை கூறவில்லை. நம்புபவர்கள் யார்? உள்ளத்தில் இருக்கக்கூடிய செய்தியை நம்புபவர்கள் யார்? கத்திரி வெயில் வரப்போகிறது வரப்போகிறது என்று கூறுவீர்கள், ஆனால் இந்த வருடமோ பல வருடங்கள் நிகழ்ந்துவிட்டன, கத்திரி வெயில் உங்களை பாதிக்காத அளவுக்கு இறைவன் மழையை இறக்கினான், குளிர்ச்சியையும் கொண்டு வந்தான். ஆனால் இன்னமும் கத்திரி வெயிலை பற்றி பேசிக் கொண்டிருப்பீர்கள். கெட்டது அனைத்துமே என்னுடைய அறிவை கொண்டு சாத்தியமானது. அழிவை ஏற்படுத்துவது ஒவ்வொன்றுமே என்னுடைய அறிவை கொண்டு சாத்தியமானது. ஆக்கத்தையும் உயிரோட்டத்தையும் புதிய படைப்புகளாக நிரந்தரமாக அமைக்கக்கூடிய ஒரு தேவையை இறைவன் அமைத்திருக்கின்றான். என்னிடம் திரும்புங்கள். நாம் திரும்புவதில்லை, இது நடக்காது. எதனை நீங்கள் மனதில் வைத்திருக்கின்றீர்களோ அது நிகழும், நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் முற்படுத்தியதை பார்த்துக் கொள்ளுங்கள். மனதில் இருந்துதான் அகிலங்கள் இயக்கப்படுகின்றன. இங்கு இருக்கிற தேவைகள் தான் வானங்களிலிருந்து மழையை பொழியச் செய்கின்றது, பூமியும் விளைச்சலை காட்டுகின்றது. நிலத்தடியில் நீரோட்டம் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும், தட்டினால் நீரூற்றுக்கள் பொங்க வேண்டும். விரும்புங்கள். டேப்பை திறந்தா தண்ணி வரும்னு விரும்பாதீங்க. மோட்டர் போட்டால் கீழேந்து அந்த வெப்ப தண்ணீர் மேலே கொண்டு வரப்படும் என்று விரும்பாதீர்கள். நீரோட்டம், உயிரோட்டம் உள்ள நீரோட்டம் என் கால்களுக்கு அடியில் பூமிக்கடியில் நிகழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். இது வேண்டுமா வேண்டாமா என்று கேட்டால், வேண்டும் என்ற அந்த ஒன்றை நீங்கள் கொள்ளும் பொழுது அது வேண்டுதலாக இறைவன் ஏற்றுக்கொள்கின்றான். இதனை நான் விரும்புவேன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூச்சிலும் அறிவிக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்கின்றேன். அதிகமாக கவனம் என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய என் இறைவனிடமிருந்து வரக்கூடிய செய்திகள் அழகானதாக இருக்கின்றது, நிரந்தரமானதாக வேண்டும் நான் ஏற்றுக்கொண்டேன், விரும்புகின்றேன். எனவே இந்த விருப்பமானது அனைவருக்கும் ஒரே உள்ளமாகத்தான் இருக்கின்றது, தேவைதான். ஆனாலும் மனிதர்கள் கற்பித்த அழியக்கூடிய அறிவாற்றலே இல்லாத அறிவில்லாத மக்களுடைய செய்திகளை கேட்டுக்கொண்டு கத்திரிவையில் கோடை காலம். இந்த இரண்டையும் நீங்கள் விரும்புவீர்களா விரும்ப மாட்டீர்களா? விரும்ப மாட்டேன். பிறகு உங்களுடைய அறிவு அறிவிக்கின்றது இதுதான் என்று. நான் என் அறிவை மெச்சும் போதெல்லாம் இறைவனை நான் இழிவாக்குகின்றேன். எனவே இறைவன் கூறுகின்றான், நான் உங்களுக்கு அநியாயம் செய்யவில்லை, உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் எதனை கொண்டிருக்கின்றீர்களோ அதனை நான் உங்களுக்கு உரியதாக ஆக்கிவிடுகின்றேன். வானங்களும் பூமியும் அந்த உள்ளத்தை கவனித்துக் கொண்டிருக்கின்றது. இவை இரண்டும் வீணுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றன என்பது உங்களுடைய எண்ணம். பூமியை மேய்வதற்கு என்னென்ன இருக்கின்றதோ அவ்வளவும் மேய்ந்து கொண்டிருப்பதுதான் நான் பிறந்த நாளிலிருந்து இறக்கும் நாள் வரையிலும் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அந்த பூமி அதில் இருக்கக்கூடிய பொருள்களை நீங்கள் அடித்து உண்டு வருகின்றீர்கள். பின்னர் அதற்கு நீங்கள் விலையும் அமைக்கின்றீர்கள். தண்ணீருக்கு விலை பேசலாமா என்று உங்களிடம் இறைவன் கேட்கின்றான். விலை பேச முடியாது. காற்றிலிருந்து தண்ணீர் உருவாகிறது. காற்றுக்கு பஞ்சமில்லை, தண்ணீருக்கும் பஞ்சமில்லை. இந்த காற்றும் தண்ணீரும் அந்த குளிர்ச்சியும் ஒன்றிணைந்து உங்களுடைய மண்ணில் உங்களுக்காக விளைவிக்கக்கூடிய அந்த விளைச்சல்களுக்கும் எந்த பஞ்சமும் இல்லை. ஆனால் பஞ்சம் ஏற்பட்டிருக்கின்றது. எப்படி? நீங்கள் இறைவனை அவன் படைப்பாளன், என்னை படைத்து அந்த நாளிலிருந்து பாதுகாத்துக் கொண்டிருப்பான் அவன்தான், கர்ப்பத்தில் என்னை படைத்த போதும் அதற்கு வெளியில் என்னை பிரசவித்த போதும் நான் என் உயிரோட்டத்தில் அடங்கும் வரையில் என்னை பாதுகாப்பவன் அவன்தான், எனக்கு உணவளிப்பவன் அவன்தான். நீங்கள் உங்களுக்கு உணவளித்துக் கொள்கின்றீர்களா, இறைவன் உங்களுக்கு உணவளிக்கின்றன என்று கேட்டால் தெளிவாக கூறுவீர்கள், நான் தானே சாப்பிட்றேன். அப்படி அந்த சாப்பாடு வாயில வைக்கிறதுக்கு முன்னாடி பசி உணர்வை கொண்டு வந்தவன் யார்? எந்த நேரமும் பசி இல்லாமல் தேவைக்கு தகுந்தவாறு அந்த பசி உணர்வை கொண்டு வந்தவன் யார்? அந்த பசிக்கு ஏற்ப உங்களுக்கு நுகரும் தன்மையையும் ருசியையும் கொடுத்தவன் யார்? இந்த இரண்டும் இந்த மூன்றும் இல்லாமல் உங்களால் சாப்பிட முடியுமா என்று கேட்டால் முடியாது. அப்படி என்றால் நீங்கள் உங்கள் கைகளால் எடுத்து வாயில் போட்டுக்கொள்வது முக்கியமா, அல்லது இவ்வளவையும் நிர்வகித்து இப்பொழுது அந்த உணவை உங்களுக்கு சுகமான உணர்வாக அமைத்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சக்தியையும் மன அமைதியையும் கொண்டுவருபவன் யார்? நீங்கள் வயிறார உண்ணுங்கள். வயிறு உங்களுக்கு உணவுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றது, மனம் உங்களுக்கு ஆறுதலுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றது. வயிற்றின் சுகத்திற்காகவும் மனதின் ஆறுதலுக்காக உண்ணுங்கள். வெறும் வயிற்றுக்காக நான் உண்ணுவதில்லை. கொடுப்பவர்கள் கூட எனக்கு உபசரித்து கொடுக்க வேண்டும். முதலில் மனம் ஆறுதல், பிறகு வயிற்றுக்கு நான் சாப்பிட முடியும். வெறுப்போடு எனக்கு உபசரிப்பவர்களிடம் நான் வாடவும் விரும்ப மாட்டேன், அதை விட்டும் வெளியேறி விடுவேன். எவ்வளவு பசித்தாலும் சரி, வேண்டாம் என்றுதான் கூற முடியும். என்னால் உள்ளம் எந்த அளவுக்கு முக்கியமானது என்பதை நீங்கள் எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் அறியுங்கள். உங்களுடைய உள்ளத்திற்கு இணையாக எந்த விதமான மேன்மையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு படைப்பு படைக்கப்படவில்லை. வானங்களும் பூமியும் சரி இந்த உள்ளத்திற்கு அடங்க வேண்டும். ஆனால் நாம் அந்த உள்ளத்தை கவனிக்காததன் காரணம், இந்த உள்ளத்தில் எனக்காக அறிவித்துக் கொண்டிருப்பவன் யார் என்பதை நான் கவனிக்க வேண்டும். வானங்களையும் பூமியையும் அடக்கி ஆளக்கூடிய அந்த மாபெரும் சக்தி இங்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. வானங்களிலிருந்து மழையையும், வானங்களிலிருந்து குளிர்ச்சியையும், குளிர்ச்சியான காற்றையும், பிறகு அது தொடர்பான பூமியின் விளைச்சல்களும் எனக்கான உணவு வகைகளமாக, மனமும் பொருந்தியதாக, ருசியும் பொருந்தியதாக எனக்காக உலகம் முழுமையிலும் எங்கு சென்றாலும் சரி இந்த இயற்கையினுடைய விளைச்சல் இல்லாத இடம் கிடையாது. அப்படி இருக்க இதற்கு விலை பேசியது யார்? உயிருக்கு விலை பேசக்கூடியவர்கள் இந்த அரசாங்கங்கள் உலகம் முழுவதும். எந்த உணவை கட்டுப்படுத்தினால் உங்களை அடிமையாக்க முடியுமோ அந்த அடிமைத்தனத்தை கொண்டு அரசாங்கங்கள் அமைந்திருக்கின்றன என்பதையும் அறியுங்கள். இப்பொழுது உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்புகிறனால் ஒரே அரசன் உங்கள் இறைவன் ஒருவன் தான் என்பதை நீங்கள் அறிய முடியும். உள்ளத்தை விட்டு மூளைக்கு சென்றுவிட்டால் ஒரு மூளையில் நான் நடைப்பினமாக அடிமையாக அமர்த்தப்பட்டு நீங்கள் இங்கு உயிர் வாழ்வதற்குரிய அந்த அளவுக்கே நீங்கள் கொடுக்கப்பட்டு மற்றவர்களுக்கு சுகப்பொருள்களாக அடிமைகளாக நீங்கள் வாழ வேண்டும். அரசாங்கங்களுக்கு நீங்கள் சுகப்பொருள்கள், அடிமைகள். உங்களை அவர்கள் அடிமையாக ஆக்காமல் ஆட்சி அதிகாரம் என்பது இல்லை, அதிகாரம் எனக்கு வேண்டும், அந்த பெருமையில் நான் வாழ வேண்டும். உங்களுக்கு நன்மை கொடுப்பதற்காக, நன்மையை விளைவிப்பதற்காக, இருப்பதை பகிர்ந்தளிப்பதற்காக, மக்கள் நன்றாக வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணம் எந்த விதமான அரசாங்கத்திற்கும் கிடையாது. நீங்கள் அறிவீர்களானால் எப்படி காற்றுக்கு உணவு பேச முடியாத விலை பேச முடியாத உணவுக்கும் அப்படித்தான், தண்ணீருக்கும் அப்படித்தான். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய உண்மையான அரசனாகிய உள்ளத்தின் இறைவன் பக்கம் திரும்புங்கள். இங்கு மட்டும்தான் இறைவன் இருக்கின்றான், இங்கு மட்டும்தான் இறைவனை அறிய முடியும், உணர முடியும். வேறு எங்கும் உங்களால் இறைவனை அடைய முடியாது. இதனை நாம் இப்பொழுது ஏற்க வேண்டும். இதுவரையில் பொருள்களின் அடிப்படையில் நீங்கள் தெய்வங்களை அமைத்திருப்பீர்கள். உள்ளத்தின் இறைவன், அந்த உள்ளத்தின் இறைவனை நாம் அல்லாஹ் என்று கூறுகின்றோம். முஸ்லிம்கள் கற்பித்திருக்கக்கூடிய அல்லாஹ் கிடையாது. அவர்களுக்கு அந்த அல்லாஹுக்கு ஒரு கட்டிடம் வேண்டும், ஒரு மசூதி வேண்டும். அங்கு போய் பிரார்த்தனை செய்தால்தான் உங்களுக்கு. மூன்று கூட்டங்களுமே ஒரே விதமானவர்கள் தான். கட்டிடங்களுடைய அமைப்பை மாற்றிக்கொண்டார்கள், உணரக்கூடிய தங்களுடைய வியாக்கியானங்களை மாற்றிக்கொண்டார்கள், அவ்வளவுதான். இவங்களுக்கு கடவுளை பற்றியும் தெரியாது, அல்லாஹை பற்றியும் தெரியாது, ஜீசஸை பற்றியும் தெரியாது, எதுவும் தெரியாது. தங்களுடைய கற்பனைகளை அவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கின்றார்கள் தேர்வேறில்லை. பேசக்கூடியவன் யார் எங்கு சிந்தித்து பாருங்கள். அந்த இறைவனுக்கு அல்லாஹ் என்ற பெயர், அதை தவிர வேறு பெயர் கிடையாது. மற்ற எந்த பெயரை கூறினாலும் உருவம் வந்துவிடும் கண் முன்பாக, நமக்கு அறிந்தோ அறியாமலோ கண் முன்பாக ஒரு உருவம் வந்துவிடும். உருவம் என்பது உடல் அடிப்படையில், பொருள் அடிப்படையில், உள்ளத்திற்கு சமமானதல்ல. உள்ளம் என்று கூறினால் ஒரு உருவத்தை பார்க்க முடியுமா உங்களால்? இருதயம் என்றால் உடனே சவ்வு பையை கொண்டிருக்கிற துடிக்கக்கூடிய அந்த இருதயம் மனதுக்கு வந்துவிடும், ஒரு உருவம் வந்துவிடும். இதயம் என்று சொன்னாலும் ஓரளவுக்கு அந்த இருதயம் போலும், துடிக்கக்கூடிய இருதயம் போலும் என்று எண்ணிக்கொள்வீர்கள். உள்ளம் என்று கூறினால், மனம் என்று கூறினால் உருவம் வருமா? அந்த மனதில் ஆட்சி புரியக்கூடிய அந்த இறைவனுக்கு உருவமா? அந்த உருவம் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு பெயரையும் நாம் வைக்கக்கூடாது. அல்லாஹ் என்ற அந்த ஒன்றை தவிர அனைத்திற்கும் சொந்தமானவன் உங்களுடைய ஒரே அரசன் அந்த இறைவன் ஒருவன் தான், உள்ளத்தின் இறைவனாக இருக்கின்றான். உள்ளத்திற்கு இறைவன் இதுவரையில் கற்பிக்கப்பட்டதில்லை, இப்பொழுது நாம் தெரியப்படுத்துகின்றோம் உள்ளத்தின் இறைவன் யார் என்பது. அது பொருள் அல்ல, அருள். வடிவம் கிடையாது, அருள். அருள் மயமானது அங்கு அமைந்திருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். அங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் அனைவருக்கும் பொருத்தமானது. நான் ஆசைப்படக்கூடியது எனக்கு மட்டும்தான் வேண்டும், மற்றவர்களுக்கு கூடாது என்று. நான் என்றோ இறந்து விட்டேன், எனக்காக நான் எதிர்பார்த்திருக்கக்கூடியது ஒரு துச்சகனமான எதிர்கால வாழ்க்கை, வருங்கால வாழ்க்கை. உள்ளத்தில் நீங்கள் கொள்ளக்கூடியது உங்களுக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் பொருத்தமானது. இப்பொழுது நீங்கள் இறைவன் பக்கம் திரும்ப முடியுமே தவிர, ஒரு சிறு தண்ணீர், ஒரு சொட்டு தண்ணீருக்கு கூட இறைவன் பக்கம் திரும்ப வேண்டுமே தவிர, நான் இதை மற்றவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஒரு காலம் முடியாது. உள்ளத்தால் நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள். நீங்கள் சமுதாயமாக வாழ்விக்கப்பட்டிருக்கின்றீர்கள். நீங்கள் தனித்தனி மனிதர்களாக வாழ்விக்கப்படவில்லை. நீங்கள் ஒரு சமுதாயமாக வாழ விரும்புவீர்கள். தனிக்காட்டு ராஜாவாக வாழ நிச்சயமாக விரும்ப மாட்டீர்கள். அப்படி விரும்புகிறனால உங்களை காட்டில் தனியாக விட்டு பார்க்கணும். நீங்கள் ராஜாவிற்கு விரும்புகிறீங்களா, அல்லது சமுதாயத்தோடு மனிதர்களோடு நீங்கள் வெட்ட வெடிக்கு வந்து அங்கு வாழ விரும்புகிறீர்களா என்பதை உங்களை தனிக்காட்டில் விட்டுவிட்டால் தெரியும். ஆனால் பெருமையோடு நான் தனிக்காட்டு ராஜா என்று கூறிக்கொள்வார்கள். உங்களுடைய எண்ணம் அவ்விதமாக இருக்கக்கூடாது. குடும்பமாக அமைத்திருக்கின்றான் ஒவ்வொருவரையும். சமுதாயமாக அமைக்கப்பட்ட அந்த ஒரு சூழலிலிருந்து குறைந்தபட்சம் குடும்பமாக வாழுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை நீங்கள் விரும்புங்கள். உங்கள் உள்ளத்தில் இருப்பதை நீங்கள் விரும்புங்கள். குடும்பத்திற்குள் ஏகப்பட்ட சச்சரவுகள், குடும்பத்திற்குள் ஏகப்பட்ட ஒருவருக்கொருவர் பிடிக்காமல் போவதும், ஒருவரை மற்றவர் வீட்டை விட்டு வெளியேற்றுவதும் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. பிடிக்கவில்லை என்று பெரும் சோதனைக்குள்ளாக்கப்படுகின்றோம். யார் குடும்பத்திற்குள் இருக்கக்கூடிய நிலையில் ஒருவரை ஒருவர் பிடிக்காமல் இருக்கின்றார்களோ அவர்கள் வாழ்க்கை இன்று நாசமாகிவிட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நாளைக்கு வாழ்க்கை கிடையாது. சமுதாயமாக வாழக்கூடியவர்கள் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் வீடுகளை விட்டு வெளியேறக்கூடாது. வீடுகள் தான் உங்களுடைய அடைக்கலம், இறைவன் கொடுத்த மாபெரும் அடைக்கலம் அந்த வீடுகள். அதை விட்டும் வெளியேறக்கூடாது என்று இருக்கின்றது. ஆனால் வெளியேற்றிய தீர்வேன் பிடிக்கவில்லை என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். உங்கள் எண்ணத்தில் குறைந்தபட்சம் ஒருவருக்கு அடைக்கலமாக வீடு அவசியம். அந்த வீட்டில் வாழ முடியாத அளவுக்கு மனதை புண்படுத்தி அவர்களை வெளியேற்றும் பொழுது இறைவனிடமிருந்துள்ள சாபக்கேடு அவர்கள் மீது இருக்கின்றது. ஒரு காலம் அவர்கள் நல்லபடியாக வாழ முடியாது. பிடிக்கவில்லை என்றால் நான் வெளியேறுகின்றேன், அவ்வளவுதான். வீட்டில் உள்ளவர்களை வெளியேற்றிவிட்டு நடுத்தரவில் ஆக்கிவிட்டு தான் வாழ்வேன் என்று எண்ணும் பொழுதெல்லாம் சைத்தானால் தீண்டப்பட்டவர்களார்கள், கெட்ட சக்தியால் உந்தப்பட்டவர்கள். தான் வாழ்ந்துடுவேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு காலம் கிடையாது. அவர்கள் தங்களுடைய போக்குகள் அதிகரிப்பதற்காக வேண்டி சொற்பகாலம் சுகமாக வாட வைப்பான், அது அதிகமாகிவிடுங்கள் என்பதற்காக. பின்னர் அந்த உள்ளத்தின் மீது சத்தியமாக பேரடியாக விழக்கூடிய அவர்களுடைய நாளைய வாழ்க்கையினுடைய துர்ச்செய்தி அவர்களுக்கு மரணித்து விட்டால் போதுமே என்ற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு செல்ல வேண்டாம். கொலை செய்வதற்கு கொடியது வீடுகளை விட்டு வெளியேற்றுவது. சொந்த வீடுகளை விட்டு வெளியேற்றுகின்றார்கள். வாடகைக்கு வைத்து பின்னர் அதிகமாக காசு வேண்டும் என்பதற்காக வேண்டி துன்புறுத்தி வெளியேற்றுகிறார்கள். இது இரத்தங்களை சிந்துவதற்கு சமமானதாகும், கொலை செய்திடக்கூடியதாகும். வீடுகளை விட்டு வெளியேற்றுவதும் அதற்குரிய கெட்ட வழிமுறைகளை மேற்கொள்வதும் உள்ளத்தை புண்படுத்துவதும் சதாசர்வ நேரமும் அவர்களை பயத்திலும் கவலையிலும் வைத்திருப்பதும் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. எனக்கு எப்படி என் மனதனுடைய ஆறுதலையும் சுகத்தையும் நான் விரும்புவேனோ அதுவே மற்றவர்களுக்கும். உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் உங்களுடைய சுகங்களை அதிகமாக்குங்கள். உங்களுடைய வேதனைகள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன. காரணம், சுகத்தை நீங்கள் மதிக்கவில்லை, சுகத்திற்கு நீங்கள் நன்றி செலுத்தவில்லை. வேதனை அதிகமாகும் பொழுது மட்டும் எனக்கு மனதில் கவலை இருக்கிறது, ஆற்றாமை இருக்கிறது, தூங்க முடியவில்லை, சஞ்சலமாக இருக்கின்றது, பெரும் கவலை என்னை பாட்டி கொண்டிருக்கின்றது, நான் நிம்மதியாகவே இல்லை, எனக்கு கொஞ்சமாவது அமைதி வேண்டும், நிம்மதியான தூக்கம் வேண்டும் என்று நான் விரும்புவீர்கள். அந்த தூக்கத்தில் பல பேரும் இப்பொழுது நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சுகத்தை அதிகரித்து கேளுங்கள், உள்ளத்தின் சுகத்தை அதிகரித்து கேளுங்கள். ஆனால் பெரும்பாலும் உடலின் சுகத்தை அடைய வேண்டி பணம் என்ற ஒன்றை தவிர வேறு எத்தனையும் நீங்கள் கேட்பதில்லை. பணமும் பிணமும் ஒன்று என்பதை என்றறியுங்கள். பணத்தை கொண்டு நீங்கள் சாப்பிடப் போவதில்லை, பணத்தை நீங்கள் சுவாசிக்கப் போவதில்லை, பணத்தை நீங்கள் பருகப் போவதில்லை. கெட்ட சைத்தானுடைய தூண்டுதல்களிலிருந்து இப்படி விலகுங்கள். பொருள் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை இல்லை, அருளின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை மலர இருக்கிறது. எந்த ஒரு நல்ல விஷயத்தை சொன்னாலும் சரி, அது எப்படி முடியும் என்று அடுத்த கேள்வி. வேணுமா வேண்டாமாங்கிறது, அந்த பிரச்சனை ஒன்று இருக்குதுங்கிறது தெரியாது. சுகமாக வாழுங்கள், எந்த விதமான துன்பமும் உங்களை தீண்டக்கூடாது என்று இருக்கின்றது. நன்மைகளுக்கு குறைவு எந்த சமயத்திலும் உங்களுக்கு ஏற்படக்கூடாது என்று இருக்கின்றது. ஆனால் சைத்தான் கூறுவான் இதெல்லாம் சாத்தியமா என்று. வேணுமா வேண்டாமாங்கிறது முதல் கேள்வி, அதற்கு பதில் கிடையாது. காரணம், உள்ளத்தின் இறைவின் பக்கம் நாம் திரும்பவில்லை. மனிதர்களில் நாம் அவர்களை நாடி அவர்களை நம்பி, மனிதர்கள் தான் என்னுடைய வாழ்க்கைக்கு என்று மக்கள் தொகையினுடைய நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவர்களோ தங்களுக்கே தங்களுடைய வாழ்க்கையில் இயலாதவர்கள் என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கும் நிலையிலும் அவர்களும் துன்பத்திற்குள்ளாகி இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் கஷ்டங்களும் வேதனைகளும் உண்டு என்று நாம் தெளிவாக தெரிந்த பிறகும் இனியும் உங்களுடைய வாழ்க்கையில் சுகத்திற்கு எந்தவிதமான பஞ்சமும் ஏற்பட்டுவிடக்கூடாது. அந்த பஞ்சம் ஏற்படுமானால் இங்கு ஏற்கனவே கவலை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. கவலையை நீங்கள் நீக்கிக் கொள்ள வேண்டும். உங்களால் நீக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக என்னால் நீக்க முடியாது. அப்படியானால் கவலை இருக்கிறதே என்ன செய்வது? இந்த கவலையை நீங்கள் நீக்கிக் கொண்டாக வேண்டும். இந்த கவலை நீங்க வேண்டும் என்று இறைவன் அறிவிக்கின்றான். இது யாருக்குமே இருக்கக்கூடாது. இந்த கவலை இப்பொழுது இறைவனிடமிருந்துள்ள அந்த பிரார்த்தனைக்கு பதில் உண்டு. எனக்கு மட்டும் கவலை வேண்டாம் என்று நான் எண்ணும் பொழுது நிச்சயமாக அந்த கவலை எனக்கு நன்மையை கொடுக்கவில்லை, மாறாக பெரும் அலைக்கழிப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. இந்த கவலை வேண்டாம் என்று விரும்பும் பொழுது அடுத்தவருக்கும் ஒரு கவலை இருக்கின்றது, அவருக்கு அந்த கவலை வேண்டாம் என்று விரும்புங்கள், உங்களுடைய கவலை நீங்கும். அடுத்தவருக்கு ஒரு பஞ்சம் ஏற்பட்டுவிட வேண்டாம் என்று விரும்புங்கள், உங்களுடைய பஞ்சம் மாறிவிடும். உங்களுடைய எண்ணத்தின் மீது சத்தியமாக உள்ளத்தின் இறைவன் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். அதனை நீங்கள் நிராகரிப்பவர்களாக ஆகிவிடாதீர்கள். அது சாத்தியமில்லை என்று கூறிவிடாதீர்கள், இறைவன் இல்லை என்று அர்த்தம். ஆனால் எதனை நீங்கள் சாத்தியமில்லை என்று கூறினீர்களோ அதன் பக்கம் திரும்ப வேண்டிய நேரம் ஏற்படும். அந்த நேரத்தில் இறைவன் உங்களை நீங்கள் சம்பாதித்ததிலிருந்து ஒரு சொற்பத்தை அனுபவிக்குமாறு நிச்சயமாக செய்கின்றான். அதை நீங்கள் உங்களை விட்டும் நீக்கிக் கொள்பவர்கள் இல்லை. நாம் அனைவருமே பலவிதமான வயிற்று தொந்தரவாலோ வேறு எந்த தொந்தரவாலோ நாம் நிச்சயமாக கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். வறுமையின் தொந்தரவும் சேர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் என்னுடைய வறுமை நீங்குவதற்காக வேண்டி அடுத்தவருக்கு வறுமை வேண்டாம் என்று முதலில் விரும்புங்கள். எவ்வளவு கொடிசொன்னாக வாழ்ந்தாலும் சரி, அவனுடைய அந்த அதிகாரத்தின் காரணமாகவும் அவனுடைய அகம்பாவத்தின் காரணமாகவும் அவனுக்கு நாளை வறுமை வந்துவிடுமே என்று பயப்படுங்கள். அவனுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு தேடுங்கள். உங்களுடைய நிலை இன்னும் இறைவனிடத்தில் தகுதிகளிலும் பதவிகளிலும் இறைவனுடைய ஆற்றலால் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். அது உங்களுடைய பதவியாக இருக்கிறது. இறைவனுடைய ஆற்றல் என்ன? எண்ணங்கள் நிறைவேறும் அவ்வளவுதான். மற்றவர்களுக்கு எப்படி நினைத்தால் சுகம் என்ற அது இறை வழி மருத்துவமாக இருக்கக்கூடிய நிலையில் நிறைவேறுகின்றதோ அது எப்படி என்பதை இப்பொழுது அறிந்து கொள்ளுங்கள். எனக்கு மட்டும் நான் சுகத்தை விரும்பவில்லை, மற்றவர்களுக்கும் சுகம் வேண்டும் என்று விரும்புகின்றேன். எனக்கு மட்டும் கவலை வேண்டாம் என்று விரும்பவில்லை, அனைவருக்குமே கவலை வேண்டாம். இதிலும் ஒரு செய்தி என்னவென்றால், என்னுடைய சமுதாயத்தில் எல்லோரும் நல்லவர்களாக இருந்தால் நான் நிம்மதியோடு வாழ முடியும். என்னுடைய சமுதாயத்தில் திருடர்களும் கொள்ளைக்காரர்களும் கொலைகாரர்களுமாக சுற்றி இருந்தால் நிச்சயமாக நிம்மதியாக வாழ முடியாது. எனவே சமுதாயத்தில் நான் நன்மையை கேட்கின்றேன், என்னுடைய நன்மையை சேர்த்து என்னுடைய நற்குணங்களோடு சமுதாயமும் நற்குணமாக வாழ வேண்டும் என்று விரும்புகின்றேன். அல்லது நல்ல சமுதாயத்துடன் என்னை நேசிக்கொள்கிறேனே என்று விரும்புகின்றேன். இதன் காரணமாக உள்ளம் ஒன்றுதான், இதிலிருந்துதான் மற்றவர்களுக்கும் அந்த சுகம் உண்டு. எனக்கு எது நன்மையோ அவ்வளவு பேருக்கும் அது நன்மைதான். எனவேதான் நீங்கள் அனைவரும் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஒவ்வொருவருக்கும் தனக்கு பேசுவதாகவே தோன்றும். உள்ளத்திலிருந்த செய்தியாக இருப்பதன் காரணமாக தன்னுடைய நிலைப்பாட்டையும் தன்னுடைய குடும்பத்தினரும் தன்னுடைய சொந்தத்தையும் நீங்கள் உங்களுக்கு தனித்தனியாக பேசுவதாக உணர்வீர்கள். அவ்விதமாக அல்ல, உள்ளம் அனைவருக்கும் சமமானது. உள்ளத்திலிருந்து சத்தியத்தை பேசும்போது அனைவருக்கும் பொருத்தமாக இருக்கும். அவர்கள் தங்களுக்குரிய நிலைகளுக்கு தங்களை தாங்களே சான்றுகளாக ஆக்கிக் கொண்டு இது எனக்குத்தான் பேசப்படுகிறது என்பதை உணர்வார்கள். இவ்விதமாகவே ஒவ்வொருவரும் அந்த எண்ணத்தின் அடிப்படையில், உள்ளத்திற்குரிய ஒவ்வொரு எண்ணத்தின் அடிப்படையில் அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கக்கூடிய மாபெரும் ஆற்றல் மிக்க அகிலங்களினாக இருந்த அல்லாஹ் எனக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியின் மீது நான் நம்பிக்கை கொண்டேன். எனக்காக அல்ல, என்னுடைய ஒவ்வொரு தேவைக்கும் அவ்வளவு தேவையும் அவ்வளவு வேண்டிய உள்ளத்தில் விளங்கியிருக்கின்றது. நம்பிக்கை கொண்டேன், என்னுடைய சமுதாயத்தை நீ மன்னிப்பாய் இறைவனே, அவ்வளவுதான். இப்பொழுது உங்களுடைய நிம்மதி நிச்சயமாக அனுமதிக்கப்பட்டதாக ஆகிறது. உங்களுக்கு எதிரிகள் யாரும் கிடையாது. அப்படியே எதிரிகள் இருந்தாலும் இறைவனுடைய அனுமதி இருந்தாமல் உங்களை தீண்ட முடியாது, அவ்வளவுதான். உள்ளத்தின் இறைவனாகிய அல்லாஹ்வை இப்பொழுது நீங்கள் கொள்ள வேண்டும். உருவம் கிடையாது, மனதிற்கு உருவம் கிடையாது. அந்த உருவம் இல்லாத மனதில் உணர்வை ஏற்படுத்தினானே அந்த ஒருவனை தெய்வமாக அழைக்கும் பொழுது உருவம் என்ற எந்த ஒன்றும் வரக்கூடாது என்ற ஒரு எண்ணம் இருக்குமானால் அல்லாஹ் என்பதுதான். இப்பொழுது இன்னும் சுருக்கமாக, இன்னும் விளக்கமாக ஆக வேண்டும் என்றால், எனக்கு உணவளிப்பவன் யார்? அந்த உணவளிப்பவன் அவன் ஒருவனை தேவையில்லை என்ற பொழுது உணவளிப்பவன் உங்களுடைய இறைவனாக இருக்கின்றான். அந்த உணவளிப்பவன் என்று கூப்பிட்டாலும் யாரும் உணவை அளிக்க முடியாத அவன் ஒருவனை தேவையில்லை என்ற அந்த ஒரு எண்ணம் இருக்குமானால் வாழ்க்கை முழுமையிலும் உங்களுக்கு அந்த உணவுக்கு பஞ்சம் இருக்காது. மற்றவர்களுக்கும் அதனை நீங்கள் அறிவியுங்கள். ஒருவரை வாழ வைக்கும் பொழுது, இறைவனுடைய தன்மையில் வாழ வைக்கும் பொழுது, இறைவனுடைய ஆற்றலில் வாழ வைக்கும் பொழுது மனித சமுதாயத்தை அவ்வளவு பேரையும் வாழ வைத்ததற்கு சமமாவான். இன்றைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் மற்றவர்களுக்கு உரியது என்பதை அறிய வேண்டும். மற்றவர்கள் எந்த அளவுக்கு நான் என்னுடைய இருதயத்தில் பாதிக்கப்படாதவாக இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு மற்றவர்களையும் அவர்களுடைய உள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடாது என்ற அந்த நற்செய்தியை கொண்டு, இறைவனுடைய ஆற்றலை கொண்டும், அவனுடைய அனுமதியை கொண்டும் நிகழ வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையின் வடிவத்தை கொண்டு நீங்கள் மற்றவர்களிடம் உபதேசம் செய்யுங்கள். நான் விரும்புவது மற்றவர்களுக்கும் சேர்த்துத்தான். எனவே நினைத்தால் சுகம், இறைவழி மருத்துவம் சாத்தியமாகும். அவர்களுடைய சுகத்தை நான் விரும்புவதன் காரணமாக என்னுடைய சுகத்தின் ஒவ்வொரு தேவைக்கும் இது நிகழும். உங்கள் எண்ணத்தின் மீது சத்தியமாக நிகழ வேண்டும் என்றால் அந்த எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அழகான சுவைமிக்க ஒவ்வொரு செய்தியையும் மற்றவர்களுக்கும் விரும்புங்கள். உங்களுடைய எண்ணம் உங்களுக்கு நிறைவேறும். நீங்கள் உயர்த்தப்பட்டு இதை கொண்டு மற்றவர்களையும் நீங்கள் வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பது பொருள். ஒரு பிரார்த்தனையின் காரணமாக உள்ளத்திற்குரிய ஒவ்வொரு செய்தியும் உலகத்தில் இருக்கக்கூடிய 1000 கோடி மக்களுக்கும் சமமானது. நீங்கள் ஒரு பிரார்த்தனை மேற்கொள்ளும் பொழுது அகிலங்கள் அவ்வளவு பேரையும் வாழ்விப்பதற்கான பிரார்த்தனை இறைவன் அவ்வளவு பேரையும் வாழவித்துக் கொண்டிருக்கின்றான். இறைவன் ஒவ்வொரு மனிதன் மீதும் நேசம் கொண்டிருக்கின்றான். ஒவ்வொருவர் மீதும் மன்னிப்பையும் கருணையையும் கொண்டிருக்கின்றான். யார் மீதும் அவன் கோபம் இல்லை, வாழவித்துக் கொண்டிருக்கின்றான் தன்னுடைய அருளை கொண்டு, கருணையை கொண்டு, மன்னிப்பை கொண்டு. அவ்விதமாக இருக்கும் பொழுது ஒருவருடைய மனதை நாம் புண்படுத்துகின்றோம் என்றால் நான் செத்துவிட்டேன் என்பதற்கு பொருள், ஷைத்தானாக ஆகிவிட்டேன் என்பது பொருள். யாரொருவரையும் பார்த்து பொறாமை ஏற்படும் பொழுது தனக்கு கேடே என்றும் பயப்பட வேண்டும். எனக்கு அந்த நிகழ்வு இருக்கிறது, நான் யாரை பார்த்து நன்றாக இருக்கின்றேனே என்று பொறாமைப்படுகின்றேனோ அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை நான் நினைக்கக்கூடிய அந்த நன்மையின் மீது நிச்சயமாக அமையாது, அமையவில்லை. யாரொருவருக்குமே அமையவில்லை நம்முடைய வாழ்க்கை, காரணம் பொறாமை. இறைவன் எதை கொண்டு ஒருவருக்கு நன்மையோ சுகத்தையோ அளித்திருக்கின்றானோ அந்த சுகத்தின் மீதும் அந்த நன்மையின் மீதும் நீங்கள் பொறாமைப்படுகின்றீர்கள் என்றால் இறைவன் அருளியதை நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் வைத்திருக்கின்றீர்கள். ஏகப்பட்ட தேவைகளாக உங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியாது, ஆனால் வேண்டும் என்று ஆதங்கப்பட்டுக் கொண்டு, எப்பொழுது நிறைவேறுமோ என்று ஆதங்கப்பட்டுக் கொண்டு உங்களை உள்ளத்தில் வைத்திருக்கின்றீர்களே, இந்த தேவையின் மீது சத்தியமாக நீங்கள் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படும் போது இறைவன் உங்களுக்கு அருளியதை நீங்கள் நிராகரித்து விட்டீர்கள். எவ்வளவு அதிகமான தேவையை கொண்டிருக்கின்றனோ அந்த அளவுக்கு நான் மற்றவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த தேவைகளை நான் கொண்டிருக்கின்றேன். அவர்களுக்காக நன்மையை தேடுங்கள். உங்களுக்கு முன்பாக அவர்களுக்கு அளிக்கப்பட்டுவிடலாம், அப்பொழுது பொறாமை கொள்ள வேண்டாம். இன்னமும் பொறுமையை கேளுங்கள், அவசரப்பட்டு விடாதீர்கள். இறைவன் நமக்கு அளிக்காமல் அவனுக்கு அளித்து விட்டானே. இறைவன் பங்கிடுபவன், நீங்கள் அல்ல. உங்களுடைய உள்ளத்தினுடைய சுகத்தையும் தூய்மையையும் இறைவன் அறிந்திருக்கின்றான். அந்த தூய்மைக்கு ஏற்ற கூலிதான். எனவே என்னை தூய்மைப்படுத்துவாயாக என்று நீங்கள் கேளுங்கள். பொறாமை என்ற ஒன்று இருக்கும் வரையில் நாம் செத்துவிட்டோம் என்பது பொருள். நம்முடைய இருதயத்தில் நற்செய்திகள் இல்லை, அவ்வளவும் நாம் அடித்துவிட்டோம் என்பது பொருள். மிக கெட்ட ஒரு செயல், இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு செயல் பொறாமை. ஒவ்வொருவருக்கும் அந்த பொறாமை இருக்கின்றது. தன் மருமகள் மீது பொறாமை, தன் வீட்டில் யார் நன்றாக இருக்கின்றார்களோ அவர்கள் மீது பொறாமை, யாருக்கு சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ எந்த கஷ்டமும் இல்லாமல் அவர்கள் மீது பொறாமை. எல்லாமே உங்களுக்கு தேவையானதாக இருக்கின்றது. சத்தியமாக அவர்களை இறைவன் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றான். உங்களுக்கும் அந்த தேவை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய உள்ளத்தில் உங்களை இறைவன் தான் பேசிக் கொண்டிருக்கின்றான், அவர்கள் யாரும் பேசவில்லை என்பதை அறியுங்கள். நமக்கு நம்முடைய இறைவனை தவிர நெருக்கமான ஒரு தோழன், நெருக்கமான ஒரு நண்பன், உதவியாளன், பாதுகாப்பவன் கிடையாது என்பதை இன்று நீங்கள் அறியுங்கள். பாதுகாப்பவனே என்று கூறும் பொழுது இப்பொழுது எனக்கு உள்ளத்தில் ஒரு சுகம் தேவை, பெரும் கஷ்டம் இருக்கின்றது, பாதுகாத்துக்கள் என்று கேட்கும் பொழுது உருவம் அறிகிறதா அங்கு? பாதுகாப்பு என்று கேட்கும் பொழுது உருவம் அறிகிறதா? நிச்சயமாக இல்லை. சுகம் வேண்டும் என்று கேட்கும் பொழுது உருவமா சுகம் என்பது? இல்லை. உள்ளத்தால் நான் வாடும் பொழுதெல்லாம் எந்த ஒரு நன்மைக்கும் பொருள் வடிவம் இல்லை என்பதை அறியுங்கள். அந்த பொருளானது என்னுடைய தேவைக்கு உருவாக இருக்கின்றது. இறைவனுடைய அனுமதியை கொண்டு என் முன்பாக பெரும் படைகளாக அரண்களாக உருவாக இருக்கின்றது. நம்புங்கள், இப்பொழுதும் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருப்பன் இறைவன் தான். ஒரு சிறிய மயக்கம் வந்துவிட்டால் உலகமே சுற்றும் போல் இருக்கிறது. பயம், படபடப்பு, வேர்த்து ஊற்றிவிடும் கொஞ்சம் மயக்கம் வந்துச்சுன்னு சொல்லலாம். அது இல்லாமல் நின்று பாதுகாத்துக் கொண்டிருப்பான் உங்களை இறைவன் தான். யாரிருக்காவது ஒரு மயக்கம் இருந்ததுன்னு சொன்னால் இது நமக்கு வந்துவிடக் கூடாது என்று அஞ்சுங்கள். அவருக்குத்தானே அது என்று எண்ண வேண்டாம். நம்மிடம் இருக்கக்கூடிய 200 பேர் இருந்தீங்கன்னு சொன்னால் 200 பேருக்கும் 200 விதமான தேவைகள், கஷ்டங்கள், வேதனைகள், அவ்வளவும் அவரவருக்குத்தானே என்று எண்ணாதீர்கள். உள்ளம் ஒன்றுதான். அந்த வேதனை உங்களுக்கு உரியது, உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள். அவருக்கு முன்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு பின்னர் நிகழக்கூடியது, எனவே உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் திரும்புங்கள் உங்களுடைய இறைவன் பக்கம் பயபக்தியோடு. நீங்கள் பலவற்றையும் மறந்துவிட்டீர்கள். இறைவனுடைய வேதனை என்ன என்பதை பற்றி தெரியாதவர்களாக, காரணம் என் கண் முன்பாக நிகழ்ந்து கொண்டிருக்கூடிய அவ்வளவு வேதனைகளும் அவ்வளவருக்கு என் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். உங்களுக்கு ஏன் காட்டப்படுகின்றது? அது உங்களுக்கு முடியதுதான். உங்களை விட அவர் தகுதி குறைவாக இருப்பதன் காரணமாக அவர் காட்டப்பட்டிருக்கின்றது. நன்மையை விரும்புங்கள். நீங்கள் அவர்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. நான் உதவி செய்கின்றேன் என்று நீங்கள் சொல்லும் பொழுது இறைவனை மறந்துவிட்டீர்கள். உங்களை நீங்கள் இறைவனுக்கு மேலாக ஆக்கிக் கொண்டீர்கள். சொற்பமான அறிவை கொடுத்ததன் காரணமாக, சோதிப்பதற்காக வேண்டி. ஒருவர் அடுத்தவரை பார்த்து பொறாமை கொள்ள வேண்டாம். வீட்டில் ஒவ்வொருவரும் சங்கையாக சிறப்பாக வாடுங்கள். அது இறைவன் உங்களுக்காக அமைத்த வீடு. அந்த வீட்டில் தான் உங்களுடைய தூக்கம், உங்களுடைய சொற்பமான உறக்கம், உங்களுக்கான அமைதி, உங்களுக்கான நிம்மதி, உங்களுக்கான கண் குளிர்ச்சியான மக்கள். அதில் இருப்பவர்கள் அவ்வளவு பேரும் இதனை விரும்புவார்கள். மற்றவர்கள் கேளிக்கைகளிலும் வேடிக்கைகளிலும் இருக்கும் பொழுது அவருடைய பாவங்களுக்காக மன்னிப்பு தேடுங்கள். நானும் அந்த கேளிக்கை ஈடுபட்டிருக்கும் பொழுது என்னுடைய பாவத்திற்காக மன்னிப்பு தருகின்றேன், இது கூடாது என்று. மாயையும் சினிமாக்களும் டிவிக்களும் எனக்கு கூடாது. உலகத்தினுடைய செய்திகள் அவ்வளவும் பொய்யானவை, இட்டுக்கட்டப்படுபவை, இவை ஒவ்வொன்றுமே நமக்கு கூடாது. உலகத்தின் மனிதர்களுடைய பேச்சை விட இறைவன் எனக்காக அறிவிக்கக்கூடிய என்ன தேவை என்று அகிலங்களில் உங்களுக்காக நிகழக்கூடிய மிக வலுவான சம்பவங்கள், உங்களுக்கு தேவைகளாக இறைவன் உங்களுக்கு அமைக்க இருக்கின்றானே. வாழ்க்கையாக மாபெரும் பொக்கிஷங்கள் ஒவ்வொன்றும் இறைவன் இருக்கின்றன. ஒவ்வொரு பொருளுக்குமான அந்த ஞானங்களையும் உங்களுக்கு கற்பிப்பான். நீங்களும் உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் அகிலங்களில் ஆட்டிக்கொள்ளுங்கள். அந்த சக்தியை உங்களுக்கு தருகின்றேன். இந்த அகிலங்களுக்கு பணிய வேண்டும். மழை வேண்டும் என்றால் மழையை கொடுக்க வேண்டும். அகிலங்களின் மீது ஆணையாக. கோடைக்காலம் கூடாது என்றால் கூடாது. உங்களுக்கும் அந்த வெப்பத்திற்கும் இடையே மேகக்கூட்டங்கள் குளிர்ச்சியாக திரள வேண்டும் என்றால் நிச்சயமாக விரும்புங்கள். இறைவன் உங்களுக்காக அதனை அமைக்க இருக்கின்றான். அவன் கட்டளைக்காக காத்திருக்கின்றது. அவன் உங்கள் உள்ளத்தோடு இருக்கின்றான். நீங்கள் எந்த அளவுக்கு மற்றவர்கள் மீது பொறாமை கொள்ளாமலும் இறைவன் உங்களுக்கு அளித்ததைக் கொண்டு மற்றவர்களுக்கும் விரும்பி வாழ்கின்றீர்களோ, இன்று முதலாக நம்முடைய வாழ்க்கை திருப்பப்படுகின்றது இறைவன் பக்கம். நிச்சயமாக இறைவன் தன்னுடைய வாக்குறுதியில் மீறாதவன். உங்களுக்காக நீங்கள் விரும்பியதை காட்டிலும் அழகானதாகவும் நிரந்தரமானதாகவும் உங்களுக்காக படைக்க இருக்கின்றான். நீங்கள் மற்றவர்களுக்கு விரும்பியதன் காரணமாக மற்றவர்களுக்கும் உண்டு. அது இறைவனுடைய அருள் அவ்வளவுமே மற்றவர்களுக்கும் உண்டு. பொறாமைப்படத்தக்கதல்ல, அதில் நீங்கள் சுகத்தை அனுபவிப்பீர்கள். ஒரு மேகக்கூட்டம் வருது, தொடர்ச்சியாக மழை இல்லாத போது ஒரு மேகக்கூட்டம் வந்து அவ்வளோ பேருக்கு மழை பெய்யுது, பொறாமடுவீங்களா? எனக்கு மட்டும்தானே பெய்யணும், மற்றவர்கள் பெய்யலன்னு. அவ்விதமாகவே ஒவ்வொரு நன்மைக்காக வேண்டியும் அது உங்களுக்கும் சேர்ந்துதான் என்பதை அறியுங்கள். பொறாமைப்படவில்லை என்றால், யாரை பார்த்து நான் பொறாமைப்படுகின்றேனோ அது அவருக்கு மட்டும் அல்ல, உங்களுக்கும் சேர்ந்ததுதான். நிச்சயமாக வரவிருக்கிறது. எப்படி மேகங்கள் திரண்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது மேற்கு பக்கமாக திரண்டு வந்து கொண்டிருக்கின்றது, அங்கு மழை பெய்து கொண்டிருக்கின்றது, அந்த மேகம் வேகமாக வந்து கொண்டிருக்கின்றது, இங்கும் அதே மழை உண்டு என்று நாம் நம்புகின்றோமோ, அதே விதமாக மற்றவர்களுக்கு எனக்கு முன்பாக அழகான அருளும் நன்மையும் அவர்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கும் பொழுது அதனுடைய அந்த திரட்சியின் மீது எனக்கும் வந்து சேர வேண்டியிருக்கின்றது. நான் நம்பிக்கை கொண்டேன், என் இறைவன் தூய்மையானவன் என்பதை அறிகின்றேன். பொறாமைப்படுவதற்கு இங்கு வழியில்லை. நம்பிக்கையாளர்கள் என்றால் உள்ளத்தின் மீது சத்தியமாக அவர்கள் தங்கள் இறைவனிடமிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை நம்புவார்கள். பிறகு இதே விதமாக மற்றவர்களும் சுகமாக அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது பொறாமைப்பட மாட்டார்கள். எனக்கு நிகழ வேண்டியதை இறைவன் காண்பித்துக் கொண்டிருக்கின்றான். சமீபமாக எனக்கு கண் முன்பாக காட்டப்பட்டு விட்டது, எனக்கும் அது நிகழ வேண்டியிருக்கின்றது. என்னுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த மாற்றங்களுடன் எந்த அளவுக்கு நாம் பொறாமையையும் மனிதர்களுக்கு எதிரான வெறுப்புணர்ச்சியையும் மாற்றிக்கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு இறைவனுடைய மாபெரும் அனுகிரகம் என்னோடு இணைந்து விட்டது. நான் இறைவனோடு இணைந்திருக்கின்றேன். பொறாமை கொள்ளாத அளவுக்கு வாழ வேண்டும். மற்றவருடைய மனதை புண்படுத்தாத அளவுக்கு வாடுங்கள். உங்களை நீங்கள் பண்படுத்திக் கொள்ளுங்கள், புண்படுத்துவதற்கு பதிலாக மற்றவர்களை. உள்ளங்களின் மீது சத்தியமாக இறைவனுடைய ஆட்சியார் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அவர்கள் ஒன்று நன்றியுள்ளவர்களாக இருக்கின்றார்கள், அல்லது நன்றி மறந்தவர்களாக இருக்கின்றார்கள். இப்பொழுது ஒவ்வொரு உள்ளத்திலும் அமைதி இருக்கின்றது. இந்த அமைதியை நான் பல பல கோணங்களில் சிதைத்துக் கொண்டிருந்தேன். இந்த சிதைக்கப்பட்ட இந்த அமைதியை நான் மீண்டும் பெற வேண்டுமென்றால் என்னுடைய அனுகிரகங்களுக்கு இறைவன் எனக்காக எதனை அறிவித்திருக்கின்றானோ அவற்றை நான் முழுமையாக அடைய வேண்டி வேண்டும் என்ற அந்த வேண்டுதலோடு பிரார்த்தனையோடு பயபக்தியோடு வாழ்ந்து வாருங்கள். பொறாமை இருக்கும் காலமெல்லாம் உங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுவிடும். வானங்களிலும் பூமியிலும் உங்களுடைய ஆட்சி நடைபெற வேண்டும். இறைவனோடு நீங்கள் இணைந்து விட்டால் அந்த இறை உணர்வு இங்கிருக்கின்றது. இதை விட்டால் உங்களுக்கு கோயிலும் மசூதியும் சர்ச்சும் தர்காக்களும் இல்லை என்பதை அறியுங்கள். மனிதர்கள் கற்பித்த, பூசாரிகள் கற்பித்த அந்த வழிமுறைகள் அவ்வளவும் பொருள்களாக இருக்கின்றன. நாம் கடவுள்களை படைத்திருக்கின்றோம். கடவுள் நம்மை படைத்தானா, நாம் கடவுளை படைத்தோமா என்று கேட்டால் தெளிவாக பதில் இருக்கும். என்னுடைய கற்பனையை கொண்டு கடவுள்களை படைத்தேன். ஒரு காலம் பார்த்ததில்லை, பிறகு என்னுடைய கற்பனைகள் இங்கு உருவங்களாக அமைந்துவிட்டன. இந்த கடவுள்களை எல்லாம் படைத்தது நான் தான் என்றால் கடவுள்களுக்கெல்லாம் கடவுள் நான் தான், இதுக்கு மேல் கடவுள் ஏது? எனவே பெரும்பாலான பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படாமலே போகிறது. ஒவ்வொருவரும் கடவுள்களுக்கு மிஞ்சிய கடவுளாக ஆக்கிக் கொண்டு மற்றவர்களுக்கு நன்மை ஏற்படும் பொழுது அழித்துவிட வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள். இவர்கள் சைத்தான்களா நரகாசுரர்களா இல்லையா? ஒவ்வொருவரும் பொறாமைப்படும் பொழுது இறைவனுடைய கடுமையான விரோதியா இல்லையா? உள்ளத்தின் இறைவனை நாம் அறிந்தால் தவிர ஒருவர் மீது பொறாமைப்படும் பொழுது இதே கேடு எனக்கு நிகழ இருக்கின்றது, இறைவன் என் மீது கோபம் கொண்டு விட்டான். யார் கொடுத்ததை பற்றி, யாருக்கு அவன் பகிர்ந்தளித்தானோ, யாருக்கு அருளினானோ அதை குறித்து ஆதங்கப்படுபவர் யார்? எனக்கு எதிராக தீர்ப்பு செய்வோன் யார்? இது கூடாது, அவர்கள் நிகழக்கூடாது என்று தீர்ப்பு செய்வோன் யார்? நிச்சயமாக சைத்தானியத்தை வரை இருக்க முடியாது. அவர்கள் மீது இறைவனுடைய கோபம் இருக்கின்றது. எனவே நீங்கள் உங்களுடைய இறைவனின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக, தண்டிப்பதில் கடுமையானவன் என்பதன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், உள்ளச்சம் கொள்ளுங்கள். வெறும் அருளாளன், மன்னிப்பவன், கருணையுள்ளவன் அது மட்டுமல்ல, தண்டிப்பதில் கடுமையானவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துங்கள். யாரோரும் அங்கு இருக்கக்கூடாது இறைவன் ஒருவனை தேவையில்லை. அந்த இறைவன் அறிவிப்பது உங்களுக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் பொருத்தமானது என்பதை அங்கு அறிவிக்கின்றான். ஏற்றுக்கொண்டீர்களா இல்லையா? ஏற்றுக்கொண்டேன். அத்தியாயம் 59:16 சைத்தானுடைய உதாரணத்தை போன்றிருக்கின்றது நம்முடைய வாழ்க்கை. 59:16 சைத்தானுடைய உதாரணத்தை போன்றிருக்கின்றது. சுத்தமாக சைத்தானுடைய வாழ்க்கை. நரகாசுரன் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். நாம் ஒவ்வொருவரும் அவகையை சார்ந்தவர்கள். இறைவனுடைய ஒரு தீர்ப்பையும் அவனுடைய பகிர்ந்தளிப்பதையும் கொண்டு ஒருவர் நன்றாக இருக்கும் பொழுது பொறாமைப்படுகின்றோமே, அடித்துவிட ஆசைப்படுகின்றோமே. யாரை அடித்துவிட ஆசைப்படுகின்றோம்? இறைவனுடைய அருளையா? நிச்சயமாக இல்லை, முடியாது. மாறாக உங்களை நீங்கள் அடித்துக் கொள்கின்றீர்கள், அது சத்தியம். இறைவனுடைய கோபமும் இறைவனுடைய சாபமும் நம்மை இறங்குவதற்கு முன்பாக இறைவனை நாம் திரும்புகின்றோம், என்னை மன்னிப்பாயாக இறைவனே என்று. உங்களுடைய இறைவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான், உங்களுடைய உள்ளத்தில் நிகழக்கூடிய அசைவுகளை அவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். யாரொருவரும் யாரொருவரையும் அவர்களை வீடுகளிலிருந்து வெளியேற்றாதீர்கள், உள்ளங்களை புண்படுத்தாதீர்கள். நிச்சயமாக நீங்கள் சபிக்கப்பட்டவர்களாகிறீர்கள், உங்களுக்கு வாழ்க்கை கிடையாது. வாழ்க்கை முழுமையும் இவ்விதமாக நான் செயல்பட்டு விட்டேனா என்னால், யாரொருவரும் தங்களுடைய தவறுகளுக்காக திருந்தாதவரையில் திரும்பாத வரையில் நிச்சயமாக இறைவன் அவர்களுக்கு அழைத்திருக்கக்கூடிய அந்த சாபக்கேட்டை மாற்றிவிடுவதும் இல்லை. யாரும் தங்களுடைய உள்ளத்தை தங்கள் பாடுபடுத்திக் கொள்ளாத வரையில் அவர்களுக்கு அளித்திருந்தக்கூடிய மாபெரும் தன் அடிப்படைகளை அவன் நீக்குவதும் இல்லை. ஒரு சொற்ப காலத்திற்கு அனுமதிக்கின்றான். அந்த நேரத்தில் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சிறு சிறு தொந்தரவுகளோடு. அந்த தொந்தரவுகளை நீங்கள் நீக்கிக்கொள்பவர்கள் இல்லை. இதை பெரிதுபடுத்திவிட்டால் என்ன ஆகும் என்பதை பயப்படுங்கள், இறைவன் பக்கம் திரும்புங்கள். நீ ஒருவன் எனக்கு போதுமானவன், சுகமளிப்பவனே. சுகத்திற்கு உருவம் இல்லை, சுகமளிப்பவனே என்று கூறும்பொழுது நாம் அல்லாஹ்வையே அழைக்கின்றோம். உருவம் இல்லாத எந்த ஒன்றும் நீங்கள் அவனை தவிர கதி இல்லை என்று உங்கள் நன்மைகளுக்காக அழைக்கும் பொழுது அல்லாஹ்வை அழைக்கின்றீர்கள். உங்களுடைய ஒவ்வொரு தேவைக்கும் தனித்தனியாகவும் அழையுங்கள், அவனை தவிர இறைவன் இல்லை. சுகமளிப்பவனே என்று கூறுங்கள், உணவளிப்பவனே என்று கூறுங்கள், உள்ளத்தை தூய்மைப்படுத்துவனே என்று கூறுங்கள், உன்னுடைய தீர்ப்பிலிருந்தும் என்னை விடுவித்து உன்னுடைய நல்ல தீர்ப்பின் மீது என்னை அமைப்பாயாக. நான் பராமரிப்படும் பொழுது என்னுடைய தீர்ப்பு சபிக்கப்பட்டதாக இருக்கின்றது, நன்மையாக மாற்றி அமைப்பாயாக, என்னை மன்னிப்பாயாக. மன்னிப்போனே என்று கூப்பிடுங்கள், கருணையானே என்று கூப்பிடுங்கள். ஏனென்றால் எதற்குமே உருவம் கிடையாது, உள்ளம் அவசியம். நான் உங்களிடம் எனக்காக ஒரு தேவைக்காக வந்து கேட்கும் பொழுது கொஞ்சம் கருணை காட்டுங்கன்னு சொல்லுவீங்க, கொஞ்சம் பிச்சை போடுங்கன்னு சொல்லுறத விட அதையும் வரலன்னு சொன்னால் கொஞ்சம் கருணை காட்டுன்னு சொல்லும் போது ஓரளவுக்கு எதை கொடுத்துருவாங்க. பிச்சைக்காரர்களை பார்க்கும் பொழுது மனம் இறங்குவதில்லை, கொஞ்சம் கருணை காட்டுங்கள் என்று கூறிவிட்டால் அந்த உள்ளம் தொடப்பட்டு வருகிறது, திறக்கப்பட்டு வருகின்றது, ஏதோ கொடுத்துவிட்டு செல்வோம். இறைவன் யார் என்பதை அறியுங்கள். உள்ளத்தின் இறைவனாம் அல்லாஹ் ஒருவனை உங்களுடைய தெய்வ இல்லமாகவும் தெய்வ உள்ளமாகவும் தெய்வமாகவும் ஏற்றுக்கொண்டு எங்கு தங்குங்கள், எங்கு சென்றாலும் அவன் உங்களோடு இருக்கின்றான். கட்டிடங்களுக்குள் சென்று பூசாரிகள் கற்பித்த இடங்களுக்குள் சென்று சீரடைந்து விட வேண்டாம். உள்ளத்தை விட்டு வெளியேற்றிய பிறகு நீங்கள் எங்கு சென்றாலும் சரி, நிச்சயமாக அங்கு இறைவன் இல்லை. இதை அறிவது பெரிய கஷ்டமா? இல்லை. ஆனால் உள்ளத்தில் இறைவன் இருக்கின்றான், இருந்தாலும் வெளியில் வா என்று கூப்பிடுகின்றான் ஷைத்தான். நிராகரித்துவிடு, இந்த கட்டிடங்களுக்குள் வா, நான் உன்னை இறைவனிடம் சேர்ப்பிக்கின்றேன் என்று ஒவ்வொரு கூட்டத்திலும் உள்ள பூசாரிகள் நிற்கின்றார்கள். நமக்கும் இறைவனுக்கும் இடையே தடை ஏற்படுத்தி கொண்டு நான் இல்லாமல் உங்களால் உங்களுடைய பிரார்த்தனையை அமைக்க முடியாது என்ற விதமாக. அப்படி என்றால் முதல் முறையாக பிரார்த்தனை அறிவித்தவன் யார், எங்கு சுகமாக வேண்டும் என்ற பிரார்த்தனை அறிவித்தவன் யார்? பூசாரியா? எனக்கு என்ன என்பதை அறிந்து எனக்கு சுகமான ஆதரவான வார்த்தையாக இங்கு எனக்காக அறிவித்தவன் என் இறைவன். அவன் என்னோடு இருக்கின்றானா, என்னை விட்டு வெளியில் இருக்கின்றனா? மனிதர்களில் பெரும்பாலானவரை நீங்கள் பின்பற்றுவீர்களானால் அவர்கள் உங்கள் அல்லாஹ்வின் பாதையை விட்டு தடுத்து விடுவார்கள், கோணலை ஒன்று பண்ணிவிடுவார்கள். அங்கு உங்களுடைய துர்ச்சகனத்தை நீங்கள் பார்க்கும் விதமாக காலம் கடந்த பிறகு இப்பொழுது கடவுளே என்று திரும்புவீர்களே, அந்த நேரத்தில் கடவுள் இல்லை என்பதை அறியுங்கள். மனிதனை நோக்கி நிராகரித்தோடு என்று கூறுகின்றான், இதெல்லாம் சாத்தியமில்லை. கோடை காலத்தில் வெயில் கூடாது, கோடை காலமே கூடாது என்று கூறும் பொழுது இதெல்லாம் சாத்தியமா? நிராகரித்துவிடு, அது அந்த அந்த எண்ணத்தை மறந்துவிடு. நிச்சயமாக கத்திரிகள் வர இருக்கிறது. நான் ஒரு வறுமைக்குரிய சூழ்நிலையை பார்க்கின்றேன், இப்பொழுது இறைவன் கூறுகின்றான் கவலைப்படாதீர்கள் என்று. அந்த கவலைப்படாமல் இருக்க முடியாது, ஏதாவது முயற்சி செய்ய வேண்டும் என்று நிராகரித்துவிடு. இதை நம்பி இருந்துவிடக்கூடாது, உனக்காக வாழ்க்கை உண்டு. இவ்வளவு காலமும் முயற்சித்தேன், நல்ல நிலையில் இருந்தேன், இப்பொழுது பெரும் நஷ்டம் ஏற்பட்டு கீழே விழுந்து விட்டேன், இனி எப்படி நான் மீள்வது? என்னுடைய முயற்சியை கொண்டு வாழ்ந்தேன் என்று கூறுகிறாய், அந்த முயற்சியில் தான் பெரும் நஷ்டம் ஏற்பட்டது. உன்னுடைய முயற்சியினுடைய விதி, அதனுடைய இறுதி இதுதான் என்பதை நீ அறியாதவனாக இருந்தாய், இப்பொழுது அறிந்து கொண்டாய். இனியாவது என்னுடைய அனுமதியை கொண்டு நீ என்றென்றும் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றாயா, இனியும் உன்னுடைய முயற்சியின் மீது நீ அமையவிருக்கின்றாயா, எது உனக்கு சாத்தியமானதாக இருக்கின்றது? நிச்சயமாக மீண்டும் விழுந்து விடாத ஒரு வாழ்க்கை வேண்டும் என்றால் என் பக்கம் திரும்புவாயா? இதுவரையில் மற்றவர்களை நீ ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருந்தாய், உங்களுடைய வழிமுறைகள் அவ்வளவுமே பொருள் அடிப்படை வழிமுறைகள் அவ்வளவுமே மற்றவர்களை ஏமாற்றி வாழ வேண்டுமே தவிர, பொய்யை சொல்லி வாழ வேண்டுமே தவிர, சத்தியத்தை கொண்டு நீங்கள் சம்பாதிப்பது என்பது சற்பமானதை தவிர முடியாது. ஆனால் பெருவாழ்க்கையை வாழ வேண்டும் என்று, பெரிய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நாம் விரும்புவதெல்லாம் இறைவனை விட்டுவிட்டு வெளிப்படையான பொருள்கள் மீது மற்றவர்களை ஏமாற்றும் விதமாக நயவஞ்சகமாக பேசி என்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றேன். வாக்குறுதிகளை மீறியவனாக இதில் எனக்கு லாபம் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது, ஆனால் அதில் உங்களுக்கு வாழ்க்கை இல்லை. பணம் படைத்தவர்கள் வாழ்பவர்களா என்று கேட்டால் இல்லை. குணம் படைத்தவர்கள் நிச்சயமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் உள்ளத்தின் சுகத்தை கொண்டு. பொருள் அடிப்படையில் அவர்களுக்கு அதிகமாக இல்லை, ஆனால் உள்ளத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு எந்த விதமான குறையும் இல்லை. எந்த வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும்? அவ்வளவு பொருள்களையும் கொடுத்து விடுகின்றேன், எனக்கு சுகத்தை கொடு என்று கேட்டீர்களே, அந்த விதமான வாழ்க்கை வேண்டுமா? அல்லது எந்த பொருளுமே இல்லை, இங்கு சுகமாக வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான், இந்த வாழ்க்கை பெறுகட்டும் என்று விரும்புவீர்களா? அதற்காக மூன்று வேளை சாப்பாடு இல்லாமல் ஆக்கிவிட்டால் நிச்சயமாக இருக்கின்றது. பெருவாழ்க்கையை வாழ வேண்டும், உலகத்தினுடைய சுகப்பொருள்களை கொண்டு ஆடம்பரமாக வாழ வேண்டும். அந்த ஆடம்பரத்தில் அகம்பாவமும் இருக்கின்றது, அடிச்சாட்டங்களும் இருக்கின்றன. அதை சம்பாதிப்பதற்குள்ளாக நீங்கள் உங்களுடைய இறைவனை இன்று பயந்து கொள்ளுங்கள். என் இறைவனே, உள்ளத்தில் நான் அழகான வாழ்க்கையை வாழ வேண்டும், ஒரு சிறு துரும்பின் அளவு கூட சந்தேகமோ அல்லது வெறுப்புணர்ச்சியோ காழ்ப்புணர்ச்சியோ அல்லது ஏமாற்றப்பட்டு விட்டோமே என்ற ஆதங்கமோ எனக்கு இல்லாமல் ஆகிவிடுமோ என்ற பயமோ, நான் இப்படி முடைப்பட்டவனாக ஆகிவிட்டேனே என்று நோயின் தன்மையை குறித்து வருத்தமோ எதுவும் இல்லாமல் வாழ வேண்டும் என்று நீங்கள் இன்று விரும்புகிறானால் உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். அவனுடைய செய்தி தான் இது நான் பேசிக் கொண்டிருப்பது, என்னுடைய சொந்த வார்த்தை அல்ல. ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இருப்பது அவனுடைய செய்தி தான், உங்களுடைய சொந்த எண்ணம் கிடையாது. உங்களுடைய சொந்த எண்ணம் அதை நிராகரிப்பது தான், இது நடக்குமா என்று சந்தேகப்படுவது தான். அந்த எண்ணத்திலிருந்து நீங்கள் விலகுங்கள். இன்று இப்பொழுது இந்த நிமிடம் என் இறைவனே நீ போதுமானவன் என்று நிராகரித்தோடு என்று கூறுகின்றான், நடக்காது என்று நீ முயற்சிக்க வேண்டும் என்று. என்னுடைய முயற்சியின் உச்சகட்டத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன், தாழ்ந்து விட்டேன் என்று என்னுடைய முயற்சியினுடைய இறுதி விளைவு இதுதான் என்பதை அறியாதவனாக நான் இருந்தேன். இனியும் என் இறைவன் என்னை மன்னிக்காவிட்டால் அல்லது நான் என் இறைவன் பக்கம் திரும்பி உன்னை விட்டால் கதி இல்லை என்ற அந்த எண்ணத்திற்குள் நான் வராமல் இருப்பேன், ஆனால் என்னுடைய காரியம் முடிந்துவிட்டது என்பதை அறியுங்கள். சின்ன சின்ன தொந்தரவுகள் முதலாக பெரும் தொந்தரவுகள் இருக்கின்றது, சிறிய சிறிய பணக்கஷ்டங்கள் முதலாக பெரும் பணக்கஷ்டங்கள் இருக்கின்றன. இந்த இரண்டையும் கொண்டுதான் உங்களை சோதிக்கின்றான். வறுமையையும் நோயையும் கொண்டு சோதிக்கவில்லை என்றால் நீங்கள் இறைவன் பக்கம் திரும்பவே மாட்டீர்கள். இந்த இரண்டையும் கொண்டு மட்டும் சோதித்தால் மட்டும்தான் இறைவன் பக்கம் திரும்புவீர்கள். இறைவனுடைய வாக்கு இங்கு இருக்கக்கூடியது, கவலை வேண்டாம், பயமும் வேண்டாம், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இந்த இரண்டும் இல்லை. எனவே என் இறைவனே நம்பிக்கையே கொடு என்று கேளுங்கள், நான் நம்புவேன் என்று கூறாதீர்கள். அந்த நம்பிக்கை மிகப்பெரும் ஆற்றல் வாய்ந்தது. நம்பிக்கையை கேளுங்கள். சுகமாக இருந்து கொண்டிருக்கிற நிலையில் பொறுமையை கேளுங்கள். அவசரப்பட்டு விட வேண்டாம். எனக்கு இந்த விதமான வாழ்க்கை வேண்டும், அந்த விதமான வாழ்க்கை வேண்டும், நான் இப்பொழுது இருக்கும் வாழ்க்கை எனக்கு திருப்தி இல்லை என்று கூறிவிடாதீர்கள். நிச்சயமாக இறைவன் அதை விரும்புவதில்லை. இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கவில்லை, எனக்கு வேறு வாழ்க்கை வேண்டும். எந்த வாழ்க்கை பிடிக்கவில்லை? எனக்கு அடக்கம் ஒடுக்கமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை பிடிக்கவில்லை. எந்த மாதிரி வாழ்க்கையை பிடிக்க வேண்டும்? அவுழ்த்து விட்ட மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி வாழ்க்கை எனக்கு பிடிக்குது. இறைவன் அடக்கியாள்பனாக இருக்கின்றான். நாம் விரும்பியோ விரும்பாமலோ பல சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையினுடைய தரம் உயர்வதற்காக வேண்டி கொஞ்சம் அடக்கியிருக்கின்றான். முனைத்து மூணு இலை விடுவதற்கு முன்பாகவே நான் பறக்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டாம். ஒவ்வொருவரும் அந்த நிலையில் நாம் இருக்கின்றோம். ஆடம்பரம் வேண்டும் என்று விரும்ப வேண்டாம். அலங்காரம் அலங்கோலமாக ஆகிவிடும் என்ற நிலை நமக்கு தெரியும், அது வேண்டாம். அலைக்கழிப்புக்குள்ளாகிவிட வேண்டாம். பயப்படுவோம். இப்பொழுது எந்த சுகத்தோடு வைத்திருக்கின்றன அதை நீ அதிகரித்துக்கூடியவனே என்று கேளுங்கள். உலகத்தினுடைய பொருள்களை கொண்டு சுகமாக வாழ வேண்டும், இந்த ஐந்து புலன்களுக்கும் எனக்கு சுகம் அதிகமாக வேண்டும் என்ற அந்த வெளிப்படையான உலகத்தின் மீது உங்களுடைய கண்கள் திரும்ப வேண்டாம். உள்ளத்தின் கண்களின் பக்கம் விரும்புங்கள். இப்பொழுதுதான் நாம் வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கின்றோம். நிறைய வாழ்க்கை இருக்கின்றது. எப்படிப்பட்ட சுகபோகங்களில் உங்களுடைய வாழ்க்கையை அமைப்பான் உள்ளத்தின் அடிப்படையில் என்பதை நீங்கள் அறியும் பொழுதுதான் சொர்க்கம் என்ன என்பது தெரியும். ஷைத்தானுடைய உதாரணத்தை போன்றிருக்கின்றது. பார்க்கும் பொருளெல்லாம் நம்புகின்றேன், உள்ளத்திற்குரிய பேரர்களை நான் நம்ப மாட்டேன். காரணம் இவையெல்லாம் தான் முக்கியம், இது முக்கியம் இல்லை என்று சைத்தான் கூறுகின்றான். மனிதனை நோக்கி நிராகரித்து விட இவற்றையெல்லாம் நாம் பார்க்கக்கூடிய இந்த அலங்காரங்கள் தான் முக்கியம் என்று கூறுகின்றான். அவ்வாறு மனிதன் நிராகரித்ததும் எதனை நான் நிராகரித்து விட்டேன்? என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒன்றை நான் நிராகரித்து விட்டேன். மாபெரும் அரசாங்கத்தை எனக்கு தரக்கூடிய அந்த பதவிகளை உயர்த்தக்கூடிய என்னுடைய இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய செய்தியை நிராகரித்துவிட்டு கண்களும் காதுகளும் இந்த ஐந்து வெளிப்படையான உறுப்புகள் எதனை சுகமாக பார்க்கிறதோ அந்த ஸ்பரிசங்களுக்குள் நான் என்னுடைய வாழ்க்கையை இப்படித்தான் அமைய வேண்டும் என்று தொலைத்து விட்டேன், திருப்பிவிட்டேன். உள்ளத்தின் சுகத்திற்கு பதிலாக உடல் ஸ்பரிசங்களின் இச்சைகளுக்கு நான் என்னை இரையாக்கிவிட்டேன். இந்த வாழ்க்கை கூடாது என்று விரும்புங்கள். உங்களுடைய பொருள்களில் இருந்து செலவு செய்யுங்கள். இவ்வாறு நீங்கள் நிராகரித்ததும் சைத்தான் விலகிடுகின்றான். இனி அவனுடைய கூட்டாளிகள் மனிதர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். இதுதான் வாழ்க்கை என்று தத்துவங்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். உங்களை வழிகெடுப்பவர்கள் சைத்தானுடைய கூட்டாளிகளாக இருக்கின்றார்கள். முதலாவதாக சைத்தான் தன்னுடைய ஆற்றலை கொண்டு நான் இதை நிராகரித்துவிடும் என்று கூறும்போது நிராகரித்து விட்டு உலகத்தின் பொருள் பக்கம் திரும்புகின்றேன், உள்ளத்தின் சுகத்தை விட்டும் உடலின் இச்சைகளுக்கு நான் திரும்புகின்றேன், தவறு என்று தெரியும். இருந்தாலும் இதுதான் என்னுடைய தேவையாக இருக்கிறது. இறைவனை இழந்துவிட்டோம். உடல் ஸ்பரிசங்களின் இச்சைகளில் நீங்கள் நுழைந்துவிட வேண்டாம். அங்கு இறைவனுடைய ஆற்றல் நமக்கு இல்லாமல் ஆகிவிடும். இறைவன் உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றான் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிய வேண்டும். இறைவனுடைய உதவி நமக்கு என்றென்றும் அவசியம் என்பதை அறியுங்கள். அடுத்த நொடி சுகத்திற்கு இறைவனுடைய அவசியம் தேவை. வாழ்நாள் முழுமைக்கும் பயபக்தி தேவை. என்னுடைய அறிவு என்னை வாட்டும் போதெல்லாம், அவசரப்படுத்தும் போதெல்லாம், பொறாமை கொள்ள தூண்டும் போதெல்லாம், பொறுமை இழக்கும் போதெல்லாம் நான் உடலின் ஸ்பரிசங்களின் இச்சைகளுக்கு அழகிக் கொண்டிருக்கின்றேன், உள்ளத்தின் சுகத்தை நான் தவறிவிட்டு விட்டேன். உங்களை நிராகரிக்கும்படி சொல்லிவிட்டு அந்த சைத்தான் விளைகொள்கின்றான், நான் அகிலங்களுக்கு எல்லாம் இறைவனாகி அல்லாவே அஞ்சுகின்றேன் என்று உங்களை கெடுத்த பின்னர் டாக்டர்கள் உதாரணமாக நான் சுகத்தை தருகின்றேன் என்று கூப்பிடுகின்றார்கள். பிறகு இறைவனுடைய வார்த்தை இங்கு நீங்கள் சுகமாகுங்கள் என்று இருக்கும் பொழுது அதை நிராகரித்துவிடு டாக்டர்களிடம் செல் என்று சைத்தான் கூறுகின்றான். நாமும் இறைவனை நிராகரித்துவிட்டு மருந்துகள் மாத்திரைகள் தான் குணமாக்கும் என்று அந்த பக்கம் செல்கின்றோம். சைத்தான் விளைவிடுகின்றான். அவனுடைய கூட்டாளிகள் கூப்பிடுகின்றார்கள், நான் காப்பாற்றுகின்றேன், அவசர சிகிச்சை பிரிவுக்கு நான் எடுத்துச் சென்று அங்கு எல்லா விதமான அறிவாற்றலும் மிக்க சிறப்பு நிபுணர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் உங்களை காப்பாற்றுவார்கள் என்று. அங்கு சென்றதும் அவர்கள் கையெழுத்து வாங்கின்றார்கள், நான் உனக்கு பொறுப்பில்லை என்று. இவ்வளவும் தெரிந்த பிறகும் நான் எப்பொழுதும் நள்ளிரவு இழந்துவிட்டேன், கையெழுத்து போட்டுவிட்டேன், சுத்தமாக நான் இங்கிருந்து வெளியேறிவிட்டேன், இறைவனை முற்றிலுமாக நிராகரித்து விட்டேன். இப்பொழுது இறைவனை நான் நிராகரித்த நிலையில் அவர்களிடம் நீ சாவடிச்சிருன்னு சொல்லிட்டு நான் அவர்களிடம் நான் என்னை ஒப்படைத்து விடுகின்றேன். அவர்களும் உன்னுடைய உயிருக்கு நான் பொறுப்பில்லை என்று கூறுகிறார்கள். வெளியில் உன்னுடைய உயிருக்கு நான் தான் பொறுப்பு என்று கூறுவார்கள். உள்ளே வந்ததும் நான் பொறுப்பில்லை என்று கையெழுத்து போட்டுவிட்டு உள்ளே செல்ல வேண்டும். நயவஞ்சர்களை நீங்கள் அடையாளம் காணுவதற்கு கூட சக்தி இல்லாமல் இறைவனை கைவிட்டுவிட்டதன் காரணமாக அடடா தவறாக வந்துவிட்டோம், நயவஞ்சகனாக இருக்கின்றானே என்று அவர்களை பற்றி நாம் எண்ணாத நிலையில், எண்ண முடியாத நிலையில் இறைவனை விட்டு தொலைந்து விட்டோம், இறைவனை விட்டு விலகிவிட்டான். எனவே மீண்டும் திரும்புவதற்கு வழியில்லை, அங்கேயே கிடந்து மரணம் அடைய வேண்டும். உங்களுடைய பொருள்களையும் இழக்க வேண்டும். வறுமையையும் தரித்திரத்தையும் கொண்டு இழிவுபட்டவர்களாக நாம் நம்முடைய மரணத்தை தழுவும் பொழுது அது சாந்தியடைந்த ஆன்மாவா அல்லது சபிக்கப்பட்ட ஆன்மாவா என்பதை இன்று நீங்கள் தெளிவாகிக் கொள்ளுங்கள். சைத்தான் கூறுகின்றான், இதனை நிராகரித்துவிடு, நாங்கள்லாம் படித்தவர்கள், நாங்கள் உன்னை காப்பாற்றுகின்றோம், உள்ளே வந்த பிறகு நிராகரித்து விடுகின்றான், நான் உன்னை காப்பாற்றுவேன் இல்லை என்று. ஏற்கனவே அல்லாஹ்வை விட்டு விலக்கி தான் காப்பாற்றுவேன் என்று கூறி அங்கு வந்ததும் அவனும் நிராகரித்து விட்டு நம்மை தரித்திரம் படுத்தவர்களாக நடுவீதியில் நிறுத்துவானே, அந்த நாள் இன்றும் நடந்து கொண்டிருக்கின்றது. வேறு என்ன வழி என்று கேட்பார்கள். இந்த வழி மூடப்பட்டிருந்த காரணமாக இது ஒன்றுதான் வழி, வேறு வழி இல்லை என்று கூறுவார்கள். இவ்விதமாக நம்முடைய வாழ்க்கை பறிப்போய்விட வேண்டாம். இன்று நீங்கள் உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புங்கள். நிச்சயமாக இறைவன் உங்களுடைய உள்ளத்தில் அசைவுகளை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். தன் பக்கமாக அசைகிறதா, தன்னை விட்டு வெளிப்புறமாக அசைகிறதா என்பதை நீங்களும் அறிவீர்கள். நான் எதன் பக்கம் திரும்புகின்றேன் என்று எச்சரிக்கையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். உள்ளட்சம் கொள்ளுங்கள், நிச்சயமாக உங்களுடைய இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு உங்களுடைய அறிவையும் உபயோகப்படுத்தும் போது இறைவனை விட்டு வெளியேறுகின்றீர்கள். நாம் தான் முயற்சிக்க வேண்டும். இறைவனை மட்டும் நம்பினால் போதாது, என்னையும் நான் இறைவனோடு சேர்த்துக் கொள்ள வேண்டும். அவனுக்கு என்னுடைய உதவியும் தேவை, எனக்கு நன்மை கொடுப்பதற்காக வேண்டி. வானங்களையும் பூமியையும் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து உங்களையும் படைத்து உங்களுக்காக பாரொட்டியவன் அவன்தான், உங்களை சுமந்தவனும் அவன்தான், உங்களை வாழச் செய்வனும் அவன்தான், உங்களுக்காக இந்த பூமியை சுமக்கச் செய்வனும் அவன்தான். இறுதி நாள் வரையில் என்று தெரிந்த பிறகும் கூட என்னுடைய உதவி இறைவனுக்கு இல்லாமல் அவன் எனக்கு உதவி செய்ய முடியாது என்று நானும் முயற்சிக்கின்றேன் என்று கூறுகின்றோமே, இது சைத்தானுடைய பாதையாக இருக்கின்றது. என்னுடைய முயற்சியின் போதெல்லாம் என் இறைவனை நான் ஏற்றுக்கொண்டவனாகவும், என் இறைவனுக்கு அடிபணிந்தவனாகவும், என் இறைவனுக்கு தவிர வேறு எவரிடமும் நான் செல்லக்கூடாது என்று நான் என்னை ஏற்றுக்கொண்டவனாக வாழ வேண்டும். என் இறைவன் என்னை ஏற்புடையவனாக ஆக்கிக் கொள்ள வேண்டுமே என்ற அந்த மனதின் தேவையோடு நான் என்னுடைய இறைவன் பக்கம் திரும்ப வேண்டும். 59வது அத்தியாயம் 16வது வசனம் ஷைத்தானுடைய உதாரணத்தை போன்றிருக்கிறது. மனிதனை நோக்கி நிராகரித்தேன் என்று கூறினான். நிராகரித்தேன். உன்னுடைய முயற்சி அவசியம் என்று கூறினான். அதனையும் ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய முயற்சியின் போது நான் வெளியே வரும்பொழுது அதிலேயும் எனக்கு வழியில்லை என்று ஆக்கிக் கொண்டேன். உள்ளே திரும்பவும் வழியில்லை. இந்த நிலை இருதலை கொல்லி எறும்பு போல் தவிக்கிற இந்த நிலையில் என்னை உயிர் பிரியமானால் நிச்சயமாக நான் அகிலங்களின் அல்லாவுக்கு பயப்படுகின்றேன். ஒரு காலம் என்னுடைய உள்ளத்தின் நிறைவு நாம் அல்லாவை விட்டு வெளியேற மாட்டேன் என்ற அந்த உணர்வை கொண்டு இன்று முதலாக வாழ்ந்து வாருங்கள். இனி உங்களுடைய இருதயங்கள் தான் உங்களுடைய தெய்வ இல்லங்களும். நீங்கள் வசிக்கும் உண்மையான தலமும் அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறை செய்திகளோடு ஒவ்வொரு மூச்சிலும் இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான் தன்னுடைய செய்தியை. சுகமாக வாடுங்கள், சுகமாக வாடுங்கள் என்று அந்த செய்தியை விட்டு வெளியேறிவிட வேண்டாம். இறைவன் நம்மை பாதுகாக்க போதுமானவன் என்று அந்த உள்ளத்தோடு இன்று நீங்கள் உங்களுடைய உள்ளத்தின் இறைவனாக அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களாக, தஞ்சமடைந்தவர்களாக, உருவம் இல்லாத அந்த மாபெரும் சக்தியை ஏற்றுக்கொண்டவர்களாக, உங்களுக்காக அகிலங்களிலே இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை நீங்கள் மேற்கொண்டவர்களாக, உங்களையும் அந்த பதவியில் உயர்த்துவானே நினைத்தால் சுகம் என்ற அந்த அடிப்படையில் உள்ளத்திற்குரிய ஒவ்வொரு செய்தியும் மற்றவர்கள் அனைவருக்கும் பொருத்தம் என்பதையும் அறிந்து கொண்டு, யார் மீதும் பொறாமை ஏற்படாமல், கற்பனை ஏற்படாமல், எவருடைய மனதையும் புண்படுத்தாமல் வாழ்ந்து வாருங்கள். இறைவன் அவர்கள் மீது அன்பு கொண்டவன் போல் உங்கள் மீதும் அன்பு கொள்வான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இன்று நம்முடைய வாழ்க்கை புதிய வாழ்க்கையாக திரும்புகிறது. இறைவன் போதுமானவன்.